சிறிய காரியங்களில் கூட உண்மையாக இருக்க.
கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துக்களுடன் மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்து நம்முடைய துதி, நன்றி, வேண்டுதல், விண்ணப்பம் எல்லாவற்றையும் நம்முடைய பிதாவை நோக்கி ஏறெடுக்க அவர் செய்திருக்கிற இந்த மட்டிலா கிருபைக்காக நம்முடைய இருதயத்தில் அநேக நன்றிகளை நாம் தாழ்மையோடு ஏறெடுத்துக்கொண்டு நாம் கடந்து செல்வோம். இன்றைய ஆத்மீக ஜீவியத்திற்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு, எக்லீசியாவை திடம் உள்ளதாக வைத்தல். கீப்பிங் த எக்லீசியா ஸ்ட்ராங், அல்லது சபையை திடமாக வைத்தல் என்று நீங்க எழுதி கொள்ளலாம். ஆதார வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:14. இந்த வசனம் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு இது எவ்வளவு முக்கியமான வசனம் என்று நமக்கு உணரலாம். மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடநற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். மிக அருமையான வசனம். தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்குள் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் இந்த வசனத்தில் அங்கு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நம்ம பார்த்து நம்மிடத்தில் உள்ள குறைவுகள், நம்மிடத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், இது எல்லாம் நாம் சரி செய்து கொள்ளவும், அப்படி சரி செய்து கொள்ளும் பொழுது எல்லாரிடத்திலுமே அன்புள்ளவர்களாக நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கவும் ஜாக்கிரதைப்பட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள இங்க வருகிறது. சரி, இப்போ நாம இந்த பாடத்துக்குள்ள நாம அங்க போகலாம். அமெரிக்காவில், அதாவது ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ தேசம், கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்டியன் நேஷன், அங்கு எடுக்கப்பட்ட சமீபத்திய ஒரு கணக்கெடுப்பு சொல்லக்கூடிய விஷயம் நம்மை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்த வைக்குது. சோ கண்டிப்பா அந்த கணக்கெடுப்பு வந்துட்டு பெயர் சபைகளுக்குள்ள தான் எடுக்கப்பட்டுச்சு, ஆனாலும் அது நமக்கு கொஞ்சம் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அங்கிருக்கு. அதாவது அந்த கணக்கெடுப்புல பார்க்கும் பொழுது, முன்பு என்றும் இல்லாதது போல தற்போதைய நாட்கள்ல அந்த தேசத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்க வந்திருக்கு. என்ன மாற்றம்? கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அவர்கள் பொதுவாக சென்று கொண்டிருந்த அந்த பாரம்பரியமான சபைகளுக்கு செல்வதை அவர்கள் தவிர்த்துட்டு அவர்கள் இப்பொழுது சிறு சிறு கூட்டமாக வீடுகள் தோறும் கூடுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறாங்க. அதாவது இந்த அளவுக்கு என்று சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு நாம் எடுத்தோம்னா, ஒரு மாசத்துல 4 ஞாயிற்றுக்கிழமைனா அட்லீஸ்ட் 1 ஞாயிற்றுக்கிழமையாது கிட்டத்தட்ட 5 கோடி கிறிஸ்தவர்கள் அவர்கள் சென்று கொண்டிருந்த பாரம்பரியமான சபைகளுக்கு செல்வதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி சிறு சிறு கூட்டமா வீடுகள் தோறும் அவர்கள் கூடி வந்து அங்க தேவனை தொழுது கொண்டு அங்க அவங்களுடைய கிறிஸ்தவ ஜீவித்துக்கான ஆவிக்குரிய விஷயங்களை தேடுவதாக அந்த கணக்கெடுப்பு வந்து அங்கு தெரிவிக்குது. அது மாத்திரமில்ல, இந்த இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற அந்த கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம். இது வந்து ஒரு குரோயிங் ட்ரெண்ட், இங்கிலீஷ்ல சொல்லிட்டோம்னா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாற்றமா அமெரிக்க வாழ் கிறிஸ்தவர்கள் கிட்ட தற்போது நாம அங்க பார்க்கிறோம். சோ காரணம் என்ன? சோ அவர்கள் கிட்ட நாம காரணம் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆழமான கிறிஸ்தவ ஐக்கியத்தை, ஒரு சகோதர ஐக்கியத்தை தேடி அவர்கள் செல்வதாகவும், அது மாத்திரமல்ல ரொம்ப அதிகமா அந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல தங்களை ஒப்பு கொடுப்பதற்காகவும் அவர்கள் இந்த ஒரு மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார். அப்படின்னா அவர்களுடைய அந்த முடிவுகளின்படி, செயல்பாட்டின்படி நமக்கு என்ன தெரியுதுன்னா, சோ வெளிநாடுகள்ல அல்லது பரவலாக உலகத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியில இந்த ஒரு வாஞ்சை தற்போது உருவாகி இருக்கிறதை நாம பார்க்கிறோம். சோ அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒரு ஆழ்ந்த சகோதர அன்பு, ஐக்கியம், ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பாரம்பரியமான கிறிஸ்தவ சபைகள்ல கிடைப்பது இல்லை என்பதை அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. இப்ப அதற்காக அவங்க என்ன பண்றாங்க என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குது. வீடுகள் தோறும் சின்ன சின்ன கூட்டமா அவர்கள் சேர்றாங்க. இவங்க எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்குது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இது அந்த நியூஸ் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்? சோ நமக்கு என்ன தான் தோணுதுன்னா, சகோதர சகோதரிகளே, இது ஒரு வேளை இது வெளியிட்ட பத்திரிகையாளர்களுக்கு இது ஒரு புது விஷயமா இருக்கலாம். ஆனா இது கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை என்று சொல்லும் போது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று. இந்த விஷயம் தபையார் எங்க வந்து கூடுறது? சிறு சிறு கூட்டமாக வீடுகள் தோறும் தேவனுக்கு முன்பாக ஒரு நல்ல வளர்ச்சியில வரணுங்கிறதுக்காக அந்த கூடக்கூடிய அந்த ஒரு முறை, அது வந்துட்டு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யார் கண்டுபிடிச்சிட்டா? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இந்த ஹார்வெஸ்ட் மெசேஜ், இந்த அறுவடையின் சத்தியம், எவ்வளவு விஷயங்கள் நமக்கு அங்க இருக்குது இல்லைங்களா? கர்த்தர் இயேசுனுடைய 2 வந்திருத்தல், அவருடைய ராஜ்யத்தினுடைய துவக்கம், சாத்தான் கட்டப்படுதல், சபையினுடைய மகிமை அடைவு, மகிமை நிறைவாகி கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் இந்த அறுவடை சத்தியத்துல ஒரு விசேஷமான காரியங்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த அறுவடை சத்தியத்தின் மூலம் உண்மையான சபைக்கு கிடைத்த இன்னொரு அரிதான ஒரு வாய்ப்பு அல்லது பொக்கிஷம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த மாதிரி சிறு சிறு கூட்டங்களாக வீடுகள் தோறும் கூடுவதே தேவனுடைய பார்வையில ரொம்ப ஆசீர்வாதம் உள்ளதா, பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்று. சோ அப்போ இந்த விஷயம் கூட நாம சொல்லும் பொழுது இது கூட புதுசு இல்லை. ஏன்னா இது உண்மையிலே யார் இடத்துல இருந்த விஷயம்? வீடுகள் தோறும் கூட்டம் கூட்டமா கூப்பிடுவது. அப்போஸ்தலர்களுடைய நாட்கள்ல உண்மையான சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது அப்படித்தான் அந்த ஃபெலோஷிப் ஆரம்பிச்சது, அப்படித்தான் அந்த கூடுகைகள் ஆரம்பிச்சது, அந்த ஐக்கியங்கள் ஆரம்பிச்சது. சகோதர சகோதரிகள், சிறு சிறு கூட்டமாக வீடுகள் தோறும் அவர்கள் வந்துட்டு கூடி வந்து அங்கு ஆராதனை செய்தார்கள். அந்த சகோதர ஐக்கியத்துல வளர்ந்தாங்க, பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு ஏதுவாக ஏவப்பட்டார்கள். சோ இது ஆதிகால சபையில இருந்தது. கிட்டத்தட்ட கிபி 300 வரைக்கும் இந்த ஒரு முறைதான் கர்த்தருடைய சபையில இருந்துச்சு. ஆனா அதற்கு பின்பு தான் முதல் முதல்ல உலகத்துல மிகப்பெரிய சபைகள் வந்து அங்க கட்டப்பட்டதை நாம் அங்க பார்க்கிறோம். சபை என்று சொல்லிட்டு, ஆலயம் என்று சொல்லிட்டு மிகப்பெரிய கட்டடங்கள் கட்டப்பட்டு அதிக அளவுல ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வந்து போகிற காரியங்கள் ஒரு 300 பின்னாடி தாங்க ஆரம்பிச்சு. அது வரைக்கும் ஆதிகால சபையிலும் இந்த வழக்கமே அங்க காணப்பட்டுச்சு. ஆனா அதை தேவன் அவருடைய சத்தியத்தின் மூலம் இந்த சுவிசேஷகத்தின் பாதங்களுக்கு அந்த அறுவடை சத்தியத்துல வெளிப்படுத்தினார். சோ ஒரு 100-135 வருஷங்களாக இந்த வேதமானவர்கள், அதாவது தேவனுடைய திட்டத்தை உணர்ந்து கொண்ட அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள், கர்த்தர் இயேசுனுடைய சரீர அங்கங்கள் அந்த ஒரு நடைமுறைக்குள்ள இருக்கிறாங்க. என்ன ஆச்சரியனா, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய மண்டலத்துல கூட அந்த ஒரு மாற்றம் வந்து அங்க வந்திருக்கிறதை நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த சகோதர ஐக்கியம், அந்த சபை கூடி வருதல் கிறிஸ்தவ ஜீவியத்துல எவ்வளவு முக்கியமானதாக இருந்தால், சத்தியம் அறிந்திராத அந்த கிறிஸ்தவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு ஒரு ஐக்கியத்தை அவர்கள் விரும்பி இருப்பாங்க என்று நாம அங்க புரிஞ்சு கொள்ளணும். சோ அப்போ இந்த எக்லேசியா என்று சொல்லும் பொழுது, அந்த சபை என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய பரிசுத்தவான்களின் அந்த கூடுகை என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்தவ ஜீவத்துக்கு மிக மிக முக்கியம். அந்த கிறிஸ்த அந்த கூடுகையினுடைய நோக்கம் என்ன, என்ன காரணத்துக்காக நாம் சபை கூடி வர வேண்டும், சபை கூடி வருகிறோம் என்று பார்க்கும் போது ஒரு வசனம் பிலிப்பியர் 2:12 வசனம் வாசிங்க. சோ இங்கு நாம பார்க்கும் போது இந்த வசனத்துல சபை கூடி வருதல் அந்த சகோதர ஐக்கியத்தினுடைய ஒரு நோக்கம் அங்க அப்போஸ்தல் வார்த்தைகள்ல வெளிப்படுது. சோ அந்த நோக்கம் என்ன என்று நாம அங்க பார்க்கும் போது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட்டு உங்கள் ரட்சிப்பை நிறைவேற்றுங்கள். சபை கூடி வருதலினுடைய அந்த நோக்கம் என்று சொல்லும் போது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட்டு உங்கள் ரட்சிப்பை நிறைவேற்றுங்கள். தமிழ்ல இப்படி இருக்குது, ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா அது ஒரு சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. ஏன்னா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா KJV டிரான்ஸ்லேஷன்ல வாசிச்சீங்கன்னா ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன், அல்லது MKJV வாசிச்சீங்கன்னா கல்டிவேட் யுவர் சால்வேஷன். என்ன அர்த்தம் பாருங்க, புரியும். எப்படி இருக்கணும் தெரியுங்களா அந்த அந்த ஒரு வாசகம், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் மன்னிக்கணும், நான் சரியானதே வாசிங்க, தமிழ்ல எப்படி இருக்கு வாசிங்க. பாருங்க, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. சோ இப்படி படிக்கும் போது எந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஹைலைட் ஆகுது, ஃபெலோஷிப் எதுக்கு, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க. அப்போ கடைசியா வரக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு என்னது இருதயத்துல ரொம்ப ஹைலைட் ஆகுது. ஆக்சுவலா அது ஹைலைட் ஆகக்கூடாது உண்மையிலே. இந்த வாசகம் இங்கிலீஷ்ல இருக்கிறது போல எப்படி இருக்கணும்னா அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட்டு உங்கள் ரட்சிப்பை நிறைவேற்றுங்கள். இந்த சகோதர ஐக்கியம் சபை கூடி வருதல் பிரயாசங்கள் எடுக்கிறதுக்காக நம்ம பார்க்க வேண்டாம். ஆனா எதற்காகனா அப்படிப்பட்ட பிரயாசங்களை ஏறெடுத்து என்ன பண்ணணும், உங்களுடைய ரட்சிப்பை என்ன பண்ணணும் நீங்க நிறைவேற்றுங்கள். அதுதான் வாசகம். மெயின் விஷயம் என்ன, இந்த ஒரு ஃபெலோஷிப்ல இந்த இந்த சகோதர ஐக்கியத்துல பரிசுத்தவான்கள் கூடி வரும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன வந்து நிறைவேறுவதற்காக அவங்க வருகிறார்கள், அவங்க என்ன நிறைவேறுவதற்காக அவர்கள் வரணும் அப்படின்னா, இனாச்சி எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன விஷயம், ரட்சிப்பு நிறைவேறணும். பாருங்க இங்கிலீஷ்ல ரொம்ப அருமை, MKJV கல்டிவேட் யுவர் சால்வேஷன். கல்டிவேட் என்ன சொல்லலாம் நாம அப்படின்னா அறுவடை செய்யறது இல்லைங்களா, அதாவது விதைச்சு வளர்த்தி பாதுகாத்து பலன் பாக்குறது. சோ அப்போ உங்களுடைய ரட்சிப்பு நீங்கள் நிறைவேற்றணும், அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் பிரயாசங்களை எடுக்கணும். இதுக்கு ஒரு அருமையான ஏற்பாடு தான் இது பார்க்கிறோம், இந்த சகோதர ஐக்கியம் சகோதர சகோதரிகளே. சோ லேபர் earnestly டு மேக் ஷியோர் யுவர் சால்வேஷன், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல உங்களுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நீங்க சபைகளுக்கு வாங்க. சோ இந்த வசனத்தின் படி நாம அங்க பார்த்தனா, சோ தேவனுடைய பரிசுத்தவான்கள் இந்த சபைகளுக்கு அவர்கள் கூடி வரும் பொழுது அங்க அவங்க மத்தியில நிறைவேற வேண்டிய நோக்கம் என்னன்னா அவர்களுடைய ரட்சிப்பை அவர்கள் நிறைவேற்றணும். இது ரொம்ப சீரியஸான வார்த்தை சகோதர சகோதரிகளே. தெரியல நீங்க எல்லாம் ஒரு மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா ரொம்ப கவனம் நீங்க கொடுக்கணும். ஏன்னா இது சாதாரண வார்த்தை கிடையாது. சகோதரர்கள் சகோதரிகள் சபையில ஐக்கியத்துல கூடி வருவது அவங்களுடைய ரட்சிப்பை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. சகோதர சகோதரிகள். இதற்கு இணையான இன்னொரு வசனம் சொல்லணும்னா எபேசியர் 2:19-22 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. அவைகள் மேல நீங்கள் கூட தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று அங்க சொல்லுவதை நாம் அங்க பார்க்கிறோம். ஒரு வகையில சொன்னா சகோதர சகோதரிகளே, ரொம்ப அருமையான ஒரு ஒரு கருத்து இந்த வசனத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு. சோ தேவன் அவருடைய குமாரனுடைய சரீரமாகிய சபையை அவர் வளர்த்துவதற்கு அவர் ஏறெடுத்துட்ட ஒரு முறை தான் இந்த ஒரு சகோதர ஐக்கியம். தேவனுடைய பரிசுத்தவான்கள் உருவாகுவதற்கு தேவன் நியமிச்சிட்ட ஒரு அருமையான முறைமை தான் இந்த ஒரு சகோதர ஐக்கியம், இந்த ஒரு ஃபெலோஷிப். சோ இது சபை கூடி வருதல். இங்கிலீஷ்ல சொன்னோம்னா எக்லீசியா இஸ் காட்ஸ் மெத்தட் டு டெவலப் தி சர்ச். சபையை சரியான வளர்ச்சிக்குள்ள கொண்டு வருவதற்கு தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு விதம் என்னன்னா அது பரிசுத்தவான்களுடைய சபை கூடி வருதல். இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா நம்ம போய் பார்த்தோம்னா இப்படி சபை கூடி வருவதுல வரும் பொழுது புரியுது நமக்கு அங்க மெயின் காரணம் என்னன்னா நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நிறைவேற்றணும் நாம், அதுதான். சோ நாம் இன்னைக்கு இப்பொழுது அல்லது இதற்கு முன்பு சபை கூடி வருகிறோம். அப்ப சபை கூடி வரும் பொழுது நாம் எல்லாம் ஒரே இடத்துல காணப்படுகிறோம். ஒருத்தர் பேசுறார், மற்றவர்கள் கேட்கிறாங்க, அல்லது சில சமயங்களில் டிஸ்கஷனை நாம் அங்க பண்ணுகிறோம். அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா அன்பு பரிமாற்றங்கள் அங்க இருக்குது. அது சமயத்துல நாம மகிழ்ந்து இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் விசாரிச்சு கொள்ளுகிறோம். சோ இதெல்லாமே ஃபெலோஷிப்ல இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா உண்மையிலேயே அந்த ஃபெலோஷிப், அந்த சபை கூடி வருதல் என்று சொல்லும் பொழுது இது எல்லாவற்றுக்கும் ஒரு மேலான ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறது நாம புரிஞ்சுக்கணும். ஆம் சகோதர சகோதரிகளே, சோ நம்முடைய ரட்சிப்பை நாம் நிறைவேற்றுவதற்கு இங்க வருகிறோம்னா இதற்கு மேல நமக்கு வரக்கூடிய சில அனுபவங்கள் இருக்கு. ஆனா பொதுவா அந்த அனுபவங்கள் நம்முடைய நமக்குள்ள பிரதர்ஸ்குள்ள வந்துச்சுன்னா நம்ம என்னத்தான் ஆகுறோம், சோர்ந்து தான் போறோம். நம்ம ரட்சிப்பு நிறைவேறுவதற்கான நியாயமான அனுபவங்கள் ஹையர் ஸ்டடிஸ் தான் அந்த விஷயங்கள். சோ அந்த மாதிரி ஒரு கருத்துல தான் இந்த சகோதர ஐக்கியத்தை நாம் அங்க பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. சோ அப்படி நம்ம பார்த்தோம்னால் கூட இன்னுமே இன்னொரு ஒரு அருமையான வசனத்துல அந்த சபை கூடி வருதலுடைய நியாயமான நோக்கங்கள் அங்க அப்போஸ்தலர்கள் மூலம் வெளிப்படுத்தப்படுது. எங்கன்னா எபேசியர் 4:11-16 வசனங்கள் வரைக்கும். பெரிய வசன பகுதி நாம படிக்க சொல்லிட்டோம். ஆனா இந்த வசன பகுதிக்குள்ள நாம் சகோதர சகோதரிகளாக தேவனுடைய சமூகத்துல கூடி வருவதனுடைய நோக்கம் அப்செக்டிவ்ஸ் அங்க வசனத்துல அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த வசனத்துல நாம படிக்கிறோம் 11 வசனத்துல, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்று அங்க சொல்றார். சோ இந்த வசனத்துல நமக்கு அந்த சபை கூடி வருதலினுடைய நோக்கம் என்ன அங்க சொல்லும் பொழுது ரெண்டு முக்கியமான நோக்கம் அங்க சொல்றார். என்னன்னா அங்க பாருங்க, அருமையா சொல்ற என்னன்னா, பரிசுத்தவான்கள் 12 வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. முக்கியமான ஒரு விஷயம் என்று அங்க நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய பிள்ளைகளா நாம தேவனுடைய சமூகத்துல கூடி வருவதனுடைய ஒரு முக்கியமான நோக்கம் அங்க சொல்லும் பொழுது மறுபடியும் நான் படிக்கிறேன், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷின் ஊழியத்தின் வேலைக்காக நாம கூடுவோம். இது கூட கொஞ்சம் தப்பான டிரான்ஸ்லேஷன் தான். ஏன்னா அதை நான் மறுபடியும் படிக்கிறேன். வேற மாதிரி எப்படி இருக்கணும்னா, பின்னாடி வர்றது முன்னாடி, முன்னாடி வர்றது பின்னாடி வந்தா அது நல்லா புரியும். எப்படின்னா, பரிசுத்த சுவிசேஷத்தின் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக பரிசுத்தவான்களை என்ன பண்ணணும், என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா அர்த்தம். சோ எதுக்கு இந்த ஃபெலோஷிப், எதுக்கு இந்த சகோதர ஐக்கியம், அதனுடைய நோக்கம் என்ன சொல்லும் பொழுது இங்க சொல்லும் போது அருமையா இருக்கு, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக பரிசுத்தவான்கள் என்ன ஆகணும், சீர் பொருந்தணும். அர்த்தம் வெயிட் கொடுக்கறீங்களா அந்த வார்த்தைக்கு, பரிசுத்தவான்களே என்ன ஆகணும், சீர் பொருந்தணும். சீர் பொருந்தணும்னா அப்ப அவங்க என்னவா இல்ல, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, சீரா இல்லாமல் போறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள். ஏன்னா நாம இப்ப பரிசுத்தவான்கள் தான், ப்ரொபேஷனரி பரிசுத்தவான்கள், இன்னும் என்ன ஆகல நாம முழுக்க முழுக்க அந்த வார்த்தையின் பொருளுக்கு நாம் சொந்தக்காரங்கள் ஆகல. சோ நம்ம அந்த அந்த ஒரு பயிற்சியில இருக்கிறோம் இந்த பூமியில. அப்படி பயிற்சியில இருக்கும் போது முன் வசனத்துல பார்க்கும் போது, அதாவது கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கின் அளவுக்கு தக்க என்ன ஆகணும், நாம பூரண புருஷர் ஆகணும். சோ அந்த பூரண புருஷர் ஆகணும்னா நமக்குள்ள சீர் கெட்டு போயிடுகிற விஷயங்கள் நாம என்ன பண்ண வேண்டி இருக்குது, சீர் பொருந்த பண்ணணும். சீர் பொருந்த பண்ணணும், எதுக்காக சீர் பொருந்தணும், நாம சுவிசேஷத்தின் வேலைக்காக. என்ன வேலை நமக்கு, என்ன வேலை இருக்குன்னா ரெண்டு வேலை நாம சொல்லலாம், பிரிச்சு சொன்னோம். ஒன்னு திரைக்கு அந்த பக்கம், அப்புறம் திரைக்கு இந்த பக்கம். எந்த திரை சொன்னவனே ஏதோ திரை நினைச்சிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் புரிய நினைக்கிறேன். சோ நம்முடைய மரணத்துக்கு பின்பு மகிமையில இருக்குது நமக்கு வேலை, தெய்வீக திட்டத்துல. அதே போல மரணத்துக்கு முன்பு இந்த பூமியில நாம மாம்சத்துல இருக்கும் போது இருக்கு நமக்கு நிறைய வேலைகள். சோ அந்த ரெண்டு வேலைகளுக்குமே நாம் என்ன பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது, சீர்பொருந்த பண்ணணும். சோ இந்த ஃபெலோஷிப், இந்த கேதரிங் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளை. என்னன்னா இந்த கேதரிங் மாத்திரம் இல்ல, அதுக்குள்ள நடந்து நிறைவேற வேண்டிய விஷயங்கள். சோ அது இங்கிலீஷ்ல நான் வாசிச்சு உங்களுக்கு நான் இன்னைக்கு நான் நிறைய உங்களுக்கு இங்கிலீஷ்ல வாசிச்சு காண்பிக்க போறேன். ஏன்னா நான் முக்கியமான டாபிக் இன்னைக்கு சபையார் மத்தியில நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நாம அருமையா சொல்லிட்டோம், நம்ம தலைப்பு வந்துட்டு கீப்பிங் த எக்லீசியா ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி, நம்முடைய எக்லீசியாவை திடமாக ஆரோக்கியமாக வைத்தல், நம்முடைய சபையை திடமாக ஆரோக்கியமாக வைத்தல், அது நம்முடைய நோக்கம். சோ இந்த எக்லீசியா சொல்லும் பொழுது அருமையா சொன்னோம், இட் இஸ் த காட்ஸ் மெத்தட் ஆஃப் டெவலப்பிங் ஹிஸ் சர்ச், அவருடைய சபைய அவர் பக்குவப்படுத்த வளர்ச்சிக்குள்ள கொண்டு வருவதற்கு அவர் தேர்ந்தெடுத்த ஒரு முறைமை. இப்படி சின்ன சின்ன கூட்டங்கள்ல அருமையான ஜனங்களா கூடி வந்து அங்கு நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான அந்நியோனியம் ஐக்கியத்தை எல்லாம் தவிர்த்துட்டு நாம் கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சிக்கு வருவதற்காக நமக்குள்ள நிறைய அனுபவங்கள் அவர் கொடுக்கிறார். சோ அதுல அவைகள்னால நம்ம வந்துட்டு அங்க நாம தகுதி ஆகணும். சோ அதுதான் அந்த எபேசியர் 4:12 வசனத்துல அந்த ஒரு விஷயம் சொல்றார். சோ வந்து நாம என்ன ஆகணும்னா, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும் என்று அங்க சொல்றோம். அசம்பிளிங் வேர் டு பி ட்ரைனிங் ஸ்கூல், பாருங்க என்ன சொல்றார். சோ இப்படி கூடி வருவது எப்படி இருக்கணும்னா, அது ஒரு பயிற்சி கூடம் போல இருக்கணும். நாட் ஒன்லி ஃபார் த குளோரியஸ் சர்வீஸ் ஆஃப் த ஃபியூச்சர், அது எதிர்காலத்துல வரப்போகிற மகிமையான ஒரு ஊழியத்திற்காக மாத்திரம் அந்த பயிற்சி இல்ல, பட் ஆல்சோ த எசென்சியல் சர்வீஸ் ஆஃப் த சர்ச் இன் த பிரசன்ட் ஸ்டேஜ். சோ சபை இப்ப இருக்கிற இந்த நிலைமையில அவங்களுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்வதற்காக நமக்கு இந்த பயிற்சி தேவைப்படும். சோ அது எங்க தான் கிடைக்குதுன்னா, தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற இந்த அருமையான அமைப்பு சபைக்குள்ள. நெக்ஸ்ட் இன்னொரு அந்த நோக்கம் அந்த வசனத்துல என்ன இருக்குன்னா, நம்ம 12 வசனத்துல வாசிக்கிறோம், முதல்வது வந்து பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காகவும், நெக்ஸ்ட் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது என்ன ஆகணும், பக்தி விருத்தி அடைவதற்காக அடையணும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி ஆக வேண்டும். சோ இந்த சிறு சிறு ஐக்கிய கூட்டங்கள் சபை கூடி வருதல் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடையணும். அதாவது என்ன சொல்றதுன்னா, அந்த ஃபார் யுனைட்டிங் இன் ஃபெய்த் அண்ட் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் இன் லவ் அண்ட் டிவோஷன் டு காட், அதாவது விசுவாசத்துல ஒன்றுபடவும் ஆவியில ஒருமைப்படவும் அன்பிலையும் தேவனிடத்துல தேவனிடத்துல அன்புள்ளவர்களாக இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே கூடி வருவதற்கு இந்த ஒரு ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சோ இப்போ நம்ம என்னதான் பேசிருக்கிறோம்னா இந்த இன்ட்ரோடக்ஷன்ல, சோ சபையை நாம பலப்படுத்த வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன் என்று சொல்லும் பொழுது நம்ம உங்களுக்கு பெயர் சபையினுடைய அந்த உதாரணம் கொடுத்தோம். சோ சாதாரண கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு கோடி கணக்குல பாரம்பரிய சபைகளுக்கு போகிறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி சிறு சிறு கூட்டங்கள்ல கூடுவது வழக்கமா எடுக்கிறாங்க அமெரிக்காவில எல்லாம். இப்ப நாம பார்க்கும் பொழுது இது நமக்கு ஏற்கனவே தேவன் இந்த அறுவடை சத்தியத்துல இந்த முறை தான் ஆதிகால முறை என்பதை நமக்கு உணர்த்தி இந்த ஹார்வெஸ்ட் மெசேஜ்ல நம்ம பொக்கிஷமா பெற்று கொண்டுட்டோம். சோ ஆதிகால சபையில பரிசுத்தவான்கள் அப்படித்தான் கூடி வந்தாங்க, இன்னைக்கு கூட நம்ம இப்படித்தான் கூடி வந்துட்டு இருக்கோம்னா அது ரொம்ப முக்கியமான நோக்கம் என்னன்னா, சகோதர சகோதரிகளே அங்க பரிசுத்தவான்கள் பக்குவப்படுவதற்காக. சோ இந்த ஃபெலோஷிப் நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது, அதாவது அது அல்லது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவன் ஒவ்வொருத்தரும் கான்சன்ட்ரேட் பண்ணி 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அதற்குள்ள பலவிதமான அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள், சில கசப்பான அனுபவங்கள், சில விஷயங்கள் நமக்குள்ள வரும் பொழுது இதெல்லாம் வந்துட்டு நம்முடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக என்றாங்க புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியம் சகோதரர் சகோதரி. சரி இப்போ இந்த சபை கூடி வருதனுடைய நோக்கம் இப்படி சொல்லிட்டு இதுக்காக இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்குது. அந்த 13 வசனத்துல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் என்ன பண்ணிருக்கிறார், சபைக்குள்ள சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிப்பட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். சோ அப்போ சபையில இந்த மாதிரியான வளர்ச்சிக்குள்ள வருவதற்கு தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வாய்ப்புக்குள்ள வழி நடத்துறார். அப்போஸ்தலர்கள் சிலர் தான், தீர்க்கதரிசிகள் சிலர் தான், போதகர்கள் சிலர் தான், சுவிசேஷகர்கள் சிலர் தான். அவங்க அவங்களுக்கு ஒரு பங்கு அவர் அங்க கொடுத்திருக்கிறார். அந்த பங்கை அவர்கள் அவர்கள் சரியானபடி பயன்படுத்தி நம்முடைய ரட்சிப்பை இந்த அமைப்புக்குள்ள நிறைவேற்றணும். அதற்கான பிரயாசங்கள்ல நாம் ஈடுபடும். ஆனா இப்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்கள் அவங்கள் பங்கை மாத்திரம் செய்யணும். ஏன்னா அடுத்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். அந்த வசனம் நம்ம படிக்கும் போது அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சோ இங்கே அந்த வார்த்தை அங்க சொல்றார், சோ அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்படும். நமக்கு எப்பயுமே தெரியும் இந்த அருமையான அடையாளம், சபையை அப்போஸ்தல் பவுல் சொல்லும் பொழுது அதை ஒரு சரீரத்துக்கு அங்க ஒப்பிட்டு அங்க பேசுறார். சோ சரீரத்துல அவயங்கள் அநேகம், ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு. அது ஒவ்வொன்றும் தனிச்சியா வேறு மாதிரி வேறு வேறு வேலைகள் செய்வதற்காக சரீரத்துல இடம் பெற்றிருக்கு. ஆனாலும் எல்லா அவயங்களும் எப்படி இருக்குது, ஒரே சரீரமாக. அந்த பாருங்க அந்த வசனம், அருமையான வசனம் என்னன்னா, சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும், ரொம்ப முக்கியமான பார்த்து என்னன்னா, ஒவ்வொரு அவயமும் என்ன சொல்றாரு, தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. அப்ப ஒவ்வொரு அவயமும் எப்படித்தான் இருக்கணும், தன் தன் அளவுக்கு தக்கதாய் மாத்திரம் அங்க கிரியை செய்யணும். நான் ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன், நான் நினைக்கிறேன் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க என்று. சகோதர சகோதரிகள், சோ எப்படி எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் எவ்வளவு முக்கியமான விஷயம் நம்ம அதை பார்க்கிறோம். அதனுடைய நோக்கம் என்ன, ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு கூடி வரும், ஜஸ்ட் ஃபெல்லோஷிப் இல்ல. ரட்சிப்பு நிறைவேறக்காக கூடி வருகிறோம்னா அங்க வெறும் நலம் விசாரிக்கிறது, சத்தியம் போதிக்கிறது, சத்தியம் கேட்கறது மாத்திரம் இல்ல. ரட்சிப்பு நிறைவேறணும்னா அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது மாத்திரம் இல்ல. ரட்சிப்பு நிறைவேறணும்னா என்ன என்ன அனுபவங்கள் நமக்கு வேணுமோ அதெல்லாம் இங்க தான் தேவன் கொடுக்கிறார். அந்த அனுபவங்களுக்குள்ள கற்றுக்கொள்ளணும் நீதி, அன்பு, குணலட்சணங்கள், இதுக்கு தான் இந்த ஃபெலோஷிப். ஆனா இந்த ஃபெலோஷிப்புக்குள்ள இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை பெற்று ரட்சிப்பை நிறைவேற்றி கொள்ளணும்னா சங்க சரீரத்துக்குள்ள அவயங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் நியமிச்சிருக்கிறார். அந்தந்த அவயங்கள் அவங்க அவங்க அளவுக்கு தக்க, அண்டர்லைன் பண்ணுங்க. இன்னைக்கு நாம நிறைய என்ன சொல்லன்றோம், நம்முடைய எல்லைகள் பற்றி நாம பேச போறோம். இந்த சரீரத்துக்குள்ள அவயங்களா நம்முடைய எல்லைகள் பற்றி நாம பேச போறோம். ஏன்னா அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இசைவாய் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி உறுதி உண்டாக்குறதுக்கு ஏதுவாய் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆம் சகோதர சகோதரிகளே, சோ சபை நாம மறுபடியும் மறுபடியும் சொல்லும் பொழுது நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு முறைமை என்று சொல்லி அதற்கு அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு ஏற்ற அவயங்களை தேவன் அவருடைய சித்தத்தின்படி அந்த சபையில அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு அவயத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல வாய்ப்புகள்ல அளவு கிளியரா அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது முதல் விஷயம் அந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணணும், நம்முடைய பங்கை சபையில நிறைவாய் செய்யணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அளவுக்கு மீறி ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது, செய்ய கூடாது. சோ நம்முடைய அளவு என்ன என்பதை உணரணும், அப்புறம் அந்த அளவுக்குள்ள நம்முடைய பிரயாசங்கள் ஏறெடுத்து கொண்டே இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த அளவை மீறவே கூடாது. சோ ஒரு சரீரத்தில் நம்ம எடுத்துட்டு இதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும், அந்த தலை எப்படி இருக்கு, அந்த சரீர அவயங்கள் எப்படி இருக்கு, அதுக்குள்ள அந்த ஒற்றுமை என்ன. சரீரத்துல மற்ற அவயங்கள் இருக்குது, அவைகளுக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, எப்படி ஒவ்வொன்றும் தனித்தனி வேலை செய்தாலும் மற்ற அவைங்களோடு இசைவாக இருந்து ஒரு சரீரத்துக்குரிய பங்கை நிறைவேற்றுது. சோ ஒரு ஆவரேஜ், அதாவது ஒரு சராசரி மனிதனுடைய சரீரம் எடுத்துட்டோம்னா அது இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான கட்டுப்பாட்டுகளுக்குள்ள இருக்கும் வரைக்கும் தான் அது நார்மல். அதற்கு மீறி அது போகும் பொழுது நிறைய விஷயம், சில சமயங்கள்ல பார்த்துருக்கோம் இல்லைங்களா, பிரெயினுக்கு கட்டுப்படாம மூளைக்கு கட்டுப்படாம சில அவயங்கள் ஆடிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லிருக்கோம், அது அப்நார்மல் இல்லைங்களா. என்ன அது அப்நார்மல், அது வாதம் நாம சொல்லுவோம். ஒண்ணு அது செயல்படாமல் போகிறதோ இல்ல அதிகமா செயல்படுத்தா அதை நம்ம ஒரு நோய் சொல்றோம். சோ அந்த தலையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வராமல் போகும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா மருத்துவர்கள் என்ன சொல்லிடுறோம் நாம, அது வந்து அப்நார்மல், இயற்கைக்கு மாறுபட்டது, அது நோய். அந்த நோய் என்ன நிறைய விஷயங்கள் நாம சொல்லுவோம். சோ அது மாதிரி அங்க சரீரத்துக்குள்ள வருது. சோ அந்த அப்படி இருக்கும் பொழுது அப்போஸ்தல் பவுல் இந்த சபை அந்த சரீரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அங்க நம்முடைய அளவுகள் நம்ம அங்க புரிந்து அங்க செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். அதை மீறி போகாமல் கூட நம்முடைய நடைகளை நம்ம காத்து கொள்வது கூட ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த அவயங்களுக்குள்ள நாம இன்னைக்கு நம்ம போய் பார்த்தோம்னா அங்க அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் மூப்பர்கள் என்றெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாம் இன்னைக்கு எதை பத்தி பார்ப்போம்னா, இதே அவைங்களை வேற கோணத்துல நாம் அங்க பார்க்கிறோம். சோ இந்த எக்லீஷியா, மறுபடியும் நான் ஆரம்பத்திலிருந்து கொண்டு வரேன் உங்களுக்கு கொஞ்சம். சோ எக்லீஷியா திடமாக வைக்கிறது மிக அவசியம் சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் சபையை தேவன் பக்குவப்படுத்துவதற்கு அவர் நியமித்த முறைமை இங்குதான். இங்கு நாம் வெறுமனே கூடுவதற்காக வருவதல்ல, நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்காக வருகிறோம். அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த ரட்சிப்பு நிறைவேறும்னா குமாரனுடைய சாயலுக்கு நாம் வளரணும். அப்படின்னா அதற்கே ஏற்ற அனுபவங்கள் அநேகம் நமக்குள்ள இருக்கு. நமக்கு பொறுப்புகள் இருக்கு, நமக்கு கடமைகள் இருக்கு, நமக்கு எல்லைகள் இருக்கு. இவைகளுக்குள்ள நாம் இருக்கணும். இருந்துட்டு தனித்தனி அவயங்களா நம்முடைய பங்கை நிறைவாய் செய்து ஒருவரோடு ஒருவர் அந்த அன்பிலும் ஐக்கியத்திலையும் ஞானத்திலையும் அறிவிலும் நம்ம அங்க ஊன்ற கட்டப்பட்டு வரணும். இப்படி செய்யும் பொழுது தான் அந்த ரட்சிப்பு நிறைவேற முடியும். அப்போ அந்த ஒவ்வொரு அவயங்கள் இருக்கிறாங்க சபையில என்று சொல்லும் பொழுது இருக்கிறாங்க கண்டிப்பா சகோதரர்கள் சகோதரிகள் உதவிக்காரர்கள் மூப்பர்கள் அவயங்கள். சகோதரர்கள் கூட நாம் எடுத்தோம்னா முதிர்ச்சி பெற்றவர்கள் இளைஞர்கள் இருக்கிறாங்க. சகோதரிகள் நாம் எடுத்தோம்னா முதிர்ந்த ஸ்திரீகள் இள வயதுள்ள ஸ்திரீகள் இருக்கிறாங்க. சோ இதெல்லாமே அந்த சரீரத்தினுடைய டிஃபரெண்ட் பாடி பார்ட்ஸ், வெவ்வேறு அவயங்கள். சோ இந்த அவயங்களுக்கு வேற வேற பொறுப்புகள், வேற வேற கடமைகள் இருக்கு. அந்த பொறுப்புகள் அந்த கடமைகளை அந்த அவயங்கள் கிளியரா உணரும். அதை உணரும் போது எதுக்குன்னா, முதல்ல தங்கள் வேலையே தாங்கள் கரெக்டா செய்வதற்கு, இன்னொரு விஷயத்துல மற்ற அவயங்களுடைய வேலையை கெடுக்காம இருக்கிறதுக்கு அது உணவு. நான் ஒரு எக்லீஷாவில் தேவன் எனக்கு சில வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார் என்றால் நான் உணரும் என்னுடைய பொறுப்பு கடமை வாய்ப்பு என்ன, எது வரைக்கும் நாம் இருக்க வேண்டும், எதை நாம மீறி போகக்கூடாது தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு அவயமும். சோ அப்பதான் அந்த சரீரத்துக்கு பாருங்க மறுபடியும் சொல்லும் போது அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் அந்த சரீரத்துக்கென்று கிரியை செய்ய அங்க முடியும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த விஷயத்துல பாருங்க நமக்குள்ள சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரர்கள்ல மூத்தவங்க இளையவங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க மூத்தவங்க இளையவங்க, உதவிக்காரர்கள் இருக்கிறாங்க மூப்பர்கள் இருக்கிறாங்க. சோ இது நாள் வரைக்குமே கூட தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த விஷயங்களை நாம கற்று அறிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார். நம்ம கற்று அறிஞ்சு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு லெவலுக்கு நாம வளர்ச்சி அடைஞ்சு அங்க நிக்கிறோம். ஆனாலும் எல்லாருமே மனம் திறந்து ஒப்புக்கொள்ளலாம், நம்ம இடத்துல என்னவும் இருக்குது. சகோதரர்கள் கிட்ட குறைகள் இருக்குது, சகோதரிகள் கிட்ட குறைகள் இருக்கு, உதவிக்காரர்கள் கிட்ட குறைகள் இருக்கு, மூப்பர்கள் கிட்ட குறைகள் இருக்கு, எல்லார்கிட்டயுமே மீறுதல்களும் இருக்கு. இப்போ பாருங்க அந்த அளவுக்கு தக்கதா செய்யறதுல குறைவுகள் வந்து வரலாம். அந்த குறைவுகள் கூட அதை நாளடைக்கல என்ன பண்ணிடலாம், சரி பயிர் பண்ணி கொள்ளலாம். ஆனா அந்த அளவுக்கு மீறின செயல்பாடுகள் இன்னும் ஆபத்தை விளைவிக்க கூடியவர். ஏன்னா நம்மளுடைய கடமையில குறைவு வந்து நம்முடைய ரட்சிப்புக்கு அதை வந்து அது ஊறு விளைவிக்கும். ஆனா நம்ம மீறும் பொழுது ஒரு விஷயத்தை அது மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கு என்ன ஆகும், அவர் ஊறு விளைவிக்கும். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ இந்த விஷயங்கள் நாம் இப்ப இந்த நான்கு வகுப்பார்க்குள்ள நாம போய் அங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. சோ இப்போ எக்லீசியாவில சபையில சபை கூடி வரும் பொழுது சகோதரர்களுடைய விஷயத்துல அவர்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, அது போல ஒவ்வொருத்தருடைய விஷயத்திலையும் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்ன, அது நாம் அங்க புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை. ஒரு அன்பான வேண்டுகோள் உங்கள்கிட்ட நான் தாழ்மையா வைக்கிறேன். இது நம்ம பார்க்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி என்னன்னா, சகோதரர்கள் பத்தி சொல்லும் பொழுது அவங்கள் முதலாவது நல்லா கவனிக்கணும், அவங்களை விட சகோதரிகள் கூட கவனிக்கணும். சகோதரிகள் பத்தி சொல்லும் போது அவங்களும் நல்லா கவனிக்கணும், சகோதரர்கள் இன்னும் அதிகமாக அங்க கவனிக்கணும். அதே போலத்தான் உதவிக்காரர் பற்றி சொல்லும் போது மூப்பர்கள், மூப்பர்கள் பற்றி சொல்லும் போது உதவிக்காரர் சபை அங்கு கவனி. ஏன்னா நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். இதுக்குள்ள நம்ம கடமைகளை நாம் உணர்ந்து சரியா செய்யறோமோ இல்லையா நமக்கே சில சமயங்களில் தெரியாம போயிட்டாலும் அதை யார் உணர்த்த முடியும், நம்முடைய உடன் சகோதரனோ சகோதரியோ தான் நமக்கு அங்க உணர்த்த முடியும். நம்முடைய ரட்சிப்புக்கு மாத்திரம் பொறுப்பு நம்ம கையில கொடுக்கப்படல, மற்றவருடைய ரட்சிப்புக்கும் நம்ம கிட்ட என்ன இருக்குது, பொறுப்புகள் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அது உணர்ந்தோம்னா சோ நம்ம விஷயங்கள் எல்லாவற்றிலுமே அங்க தெளிவு அடைஞ்சு செயல்படுவதற்கு உதவும் சகோதர சகோதரிகள். சரி, இப்போ சபையில சகோதரர்களா இருக்கக்கூடியவர்களுடைய பங்கு என்ன, அவர்கள் என்ன செய்யணும்? பொதுவா இன்றைய இந்த தியானத்துல நான் செய்யக்கூடாதது பத்தி தான் அதிகமா பேச போகிறேன். ஏன்னா செய்ய வேண்டியது நாம் நிறைய பார்த்துருக்கிறோம், ஆனா செய்யக்கூடாத விஷயங்கள் கூட பார்த்துருக்கிறோம். பட் அதுல என்னன்னா ரொம்ப நுணுக்கமா நாம பார்க்கறது இல்லை, அல்லது பார்த்திருந்தாலும் உங்களுக்கு மத்தியில நான் ரொம்ப பாசிட்டிவா தான் பேச விரும்புறேன். நாம் அறியாமையில் என்ன பண்ணிடுறோம், நிறைய சமயங்கள்ல மீறிடுறோம், அறியாமையில் தான் மீறுறோம். அந்த காரணம் நான் அறியாமை தான் சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா புதிய சிருஷ்டிகள் துணிக்கரமா எதுவும் செய்ய மாட்டோம். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யும், புதிய சிருஷ்டி துணிக்கரமா பாவம் செய்ய மாட்டான். ஆனா அறியாமையில் அது நடக்கும் பொழுது அது கூட ரொம்ப நாளைக்கு நம்ம அதை என்ன பண்ண முடியாது, நியாயப்படுத்த முடியாது, அது ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு ஏதுவான விஷயம் இல்லை. சோ அப்போ இந்த இதை கவனத்தில் கொண்டுட்டு நம்ம அங்க போய் பார்க்கலாம். சோ சகோதரர்கள் பத்தி சொல்லும் பொழுது சபையில அவர்கள் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தேவன் சில வாய்ப்புகள் வைத்திருக்கிறார், சில கடமைகள், சில ஸ்லாக்கியங்கள் வைத்திருக்கிறார். அதெல்லாம் என்ன, அது நமக்கு நல்லா தெரியும். உதாரணத்துக்கு தீத்து 2:2 வாசிங்க. முதிர் வயதுள்ள புருஷர்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களும், நல்லொழுக்கம் உள்ளவர்களும், தெளிந்த புத்தி உள்ளவர்களும், விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களும் இருக்கும்படி புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்கவும் நீ புத்தி சொல்லு. சோ தீத்துவுக்கு அப்போஸ்தல் அங்க அறிவுரை சொல்லும் போதே ரொம்ப அருமையா அங்க சொல்றார். சோ சபையில சகோதரர்களுக்கு மத்தியில முதிர் வயதுள்ள புருஷர்கள் சகோதரர்கள், அதே சமயத்துல வாலிப பாலிய புருஷருமாக இருக்கிறவங்களை பத்தி சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் ஜெனரல் வார்த்தைகள், பொதுவான வார்த்தைகள், இது நான் அதிகமா விளக்க வேண்டும் என்று அங்க அவசியம் இல்லை. சோ அவர்கள் ஆனா கவனிக்கணும், நாம் அவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். முதல்ல விசுவாசத்துல அந்த சத்தியத்துல ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். அந்த கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறாங்களா, ஜாக்கிரதை இருக்கணும். தங்களுடைய தனிப்பட்ட ஓட்டத்தை குறித்து ஜாக்கிரதை உணர்வு இருக்கணும். மற்றவர்களுடைய ஓட்டத்துல தங்களுக்கான பங்கு பற்றி அவர்கள் ஜாக்கிரதை உணர்வுல இருக்கணும். சோ நல்லொழுக்கம் உள்ளவர்களும், தெளிந்த புத்தி உள்ளவர்களும், விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதே போல பாலிய புருஷர் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக அங்க இருக்க வேண்டும். இது வசனம் போதும், அதுக்கு மேல நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்பல. இது அவர்கள் செய்யணும். இன்னொரு விஷயம், அதே 2:6 வசனத்துல நம்ம படிக்கிறோம், படிச்சுட்டோம் நம்ம, சரிங்களா? சோ 2:6 இந்த விஷயம் சொல்றாரு. சோ இன்னொரு சகோதரனுடைய மிகப்பெரிய பங்கு என்ன சபையில சொல்லும் பொழுது, 1 பேதுரு 4:10-11 வசனம். உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். சோ இங்க சொல்லும் பொழுது 11 வசனம் வாசிங்க. சகோதரர்களுக்கான மிக முக்கியமான பங்கு இந்த வசனங்கள்ல அங்க சொல்லிருக்கிறார். சகோதரர்கள் கவனிக்கணும், சகோதரிகள் கூட கவனிக்கணும். அப்போ சகோதரர்கள் வந்து அவனவன் பெற்ற வரத்தின்படியே, அங்கேயும் வித்தியாசங்கள் இருக்கு. அவர் அவருக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் ஒண்ணு இல்ல. இது நிறைய முறை நாம சொல்லிருக்கிறோம், ஆனாலும் நம்ம மனதுல ஆழமா வேரூன்றி நிக்கணும். இந்த பாயிண்ட் ரொம்ப தெளிவா இருக்கணும். அவங்க அவங்க சரீரத்துல ஒரு ஒரு அவயம், எல்லாருக்குமே எல்லா வேலையும் இல்ல. சோ அவங்க அவங்க பெற்ற வரத்தின்படியே பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடும் நல்ல உக்கிரானக்காரர் போல. சோ எந்தெந்த விஷயத்திலாம் தேவன் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறாரோ அந்தந்த விஷயத்துல நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டி இருப்பதை அவர்கள் உணரும். உக்கிரானக்காரர், அக்கௌண்டன்ஸ், வி ஹாவ் டு கிவ் அக்கௌண்டன்ஸ். நம்ம கணக்கு கொடுக்கணும் தேவன் கிட்ட. அது சகோதரர்கள் உணர்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நெக்ஸ்ட் விஷயம், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். சகோதரர்களுக்கு கண்டிப்பா சபையில அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அங்க இருக்கு, போதிக்க வேண்டும் சபையின் அங்கங்களுக்கு. தங்கனால் இயன்ற வரைக்கும், தங்களுடைய திராணிக்கு உகந்த வரைக்கும் அவங்க அந்த பிரீச்சிங் வேலையை வந்து அங்க செய்யணும். ஆனா என்ன கண்டிஷன்னா, அங்க தெளிவா சொல்லிட்டார், ஒருவன் போதிக்கணும், ஆனா அப்படி போதிச்சால் எதின்படி மாத்திரம், தங்கள் சொந்த கற்பனை கருத்து இல்லவே இல்லை. நிறைய நம்ம சமீபத்துல நம்முடைய சொந்த கருத்துக்கள் அங்க வரக்கு வாய்ப்பு இருக்குது. சப்ஜெக்ட் இல்லாட்டி கூட சரி, சபையின் காரியங்கள்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில தனி ஒப்பீனியன்ஸ் தயவு செஞ்சு பேசினா வசனம் இருக்கட்டும், வசனத்தினுடைய பேக்கிங்கோட ஒரு ஒரு கருத்து வரட்டும், ஒரு சஜஷன் வரட்டும். இல்ல அது வேணாம், அது செய்ய வேணாம். நாம் சகோதர சகோதரிகள் அங்குதான் நாம் இடர்வதற்கான வாய்ப்பு ஆரம்பமாகுது. வசனத்தினுடைய ஆதாரம் இல்லாத, சத்தியத்தினுடைய ஆவி உணர்த்தாத விஷயங்கள், அது வெளிப்படுத்தாத காரியங்கள் நாம சொல்லும் போது அங்க இடரலுக்கு வழி ஆரம்பமாகுது. சோ அது செய்யக்கூடாது. சோ போதிக்கணும் சகோதரர்கள், அது போதிக்கணும். இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நான் பிராக்டிக்கலா பேசுறேன், நம்முடைய கிளிஷாவில் அநேக போதகர்கள் வரணும், அது கடமை. நம்ம கையில தேவன் கொடுத்திருக்கிறார், சின்ன அளவுல இருந்தா சந்தோஷம், முழு பலத்தோட செய்யணும் சகோதரர்கள். அது உள்ள இருந்து வரணும், யாரும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது, அவங்க புரிஞ்சு கொள்ளணும். சோ அதை அவங்க புரிஞ்சு செய்யணும். அது சொல்லும் பொழுது நான் சில வாசக நான் படிக்கிற ரீப்ரின்ஸ் 18:92 சொல்லும் போது, பிரதரன் இன் தி சர்ச் மே அட்வைஸ் அண்ட் கவுன்சல். அருமையான வார்த்தை, கவனிக்கணும். சோ சபையில் இருக்கிற சகோதரர்களுக்கு என்ன ஒரு உரிமை இருக்குன்னா, அவங்க அட்வைஸ் பண்ணலாம், அவங்க கவுன்சல் கொடுக்கலாம், அவங்க ஆலோசனை கூட தரலாம். சகோதரர்கள் சகோதரர்கள், பிரதரன் இன் தி சர்ச் மே அட்வைஸ் அண்ட் கவுன்சல் பட் இன் சோ டூயிங், ஆனா அப்படி அவங்க செய்யும் போது, தே ஷுட் எண்டீவர் ஆல்வேஸ் டு ஸ்பீக் நாட் தயர் ஒப்பீனியன்ஸ். அவங்கள் அப்படி சபைக்கு ஆரோக்கியத்துக்கு ஏதுவான ஆலோசனைகளும் கருத்துக்களும் தெரிவிக்கும் பொழுது, தெரிவிக்கலாம் அப்படி தெரிவிக்கும் பொழுது, அது உங்க வந்துட்டு என்ன என்ன விஷயம் பிரயாசம் பண்ணா, they should endeavor always to speak not their opinions, அவங்களுடைய சொந்த கருத்துக்கள் சொல்றதுக்கு இல்ல, பட் as the oracles of God, தேவனுடைய வார்த்தைக்கு பிரதிநிதியா மாத்திரம் கருத்தோ ஆலோசனையோ சொல்லணும். தங்கள் சொந்த கருத்துக்கள் இல்ல, தங்கள் சொந்த ஞானம் அங்க இல்ல. சகோதரர்கள் பொறுத்த வரைக்கும் இவைகள் அவங்க செய்யணும். பொதுவான ஒரு நல்ல முன் உதாரணமான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, போதிக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த போதனை சத்திய வசனங்களை அடிப்படையாக கொண்டதாக மாத்திரம் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அன்றாட வாழ்க்கையில பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில சில சமயங்கள் அவங்களுக்கு ஆலோசனை தேவைப்படலாம், சில உற்சாகம் தேவைப்படலாம், சில அறிவுறுத்துதல் தேவைப்படலாம். அது கூட சகோதரர்கள் செய்யணும், அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கிறது பாக்குறோம். என்ன செய்யக்கூடாது சபையில சகோதரர்கள் செய்யக்கூடாது, சில விஷயங்கள் செய்யக்கூடாது. அது வந்து நாம இது எதுவுமே வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் கிடையாது சகோதர சகோதரி. நமக்குள்ள நாம சரியானது என்று உணரக்கூடிய விஷயங்களை நாம் வேத வசனத்தோடு முன் வைக்கிறோம், அவ்வளவுதான். மாறாக இது தான் மெத்தட் நம்ம சொல்றது இல்லை. ஆனா இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், அது நம்ம புரிஞ்சுக்கணும், நல்ல ஸ்பிரிட்ல அங்க எடுத்துக்கொள்ளணும். சோ சகோதரர்கள் வந்துட்டு எது செய்யக்கூடாது, நான் நினைக்கிறேன் இந்த செய்யக்கூடாது என்று வரும்பொழுது அங்கத்தான் அந்த லிமிட் வருது, அந்த அளவுக்கு மீறி அவங்க போகக்கூடாது. ஏன்னா அந்த அவயமும் தன் தன் அளவுக்கு தக்க கிரியை செய்யணும். சோ அப்ப சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது நிறைய வாய்ப்புகள் இருக்கு, மூப்பர்ல இருக்கிறாங்க, உதவிக்காரர்ல இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க, அதே சமயத்துல புதிதாக இருக்கிற சகோதரர்கள் இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் அவங்க அவங்களுடைய நிலைமை, அவங்க அந்த நிலைமையில அவங்களுக்கு என்று சில பொறுப்புகள் கடமைகள் இருக்கும் பொழுது, இப்ப அந்த ஜெனரல் ரூல் அங்க வருது, அந்த பொறுப்புகளுக்குள்ள அவங்க தன் தன் அளவுக்கு தக்க செய்யணும், அதற்கு மீறி செய்யக்கூடாது என்று சொல்லும் போது வசனம் வாசிங்க, ரொம்ப முக்கியமா 1 பேதுரு 4:15 ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்யாதவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனா இருக்க கூடாது. சோ சகோதரர்களுக்கு இது ஒரு அருமையான ஆலோசனை. நம் அங்கங்களா சகோதரர்களா பெற்றெடுக்கிற பொறுப்புகள் வாய்ப்புகளின் மத்தியில நாம் செயல்படணும். செயல்படும் பொழுது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாகவும் இருக்க கூடாது. இது சகோதரர்களுக்கு ஒரு அளவு அப்போஸ்தலர் அங்க குறிக்கிறார். சோ நம்முடைய சர்க்கிள் நம்முடைய வேலையோடு மாத்திரம், நம்முடைய வட்டம் நம்மளுடைய வேலைகளோடு மாத்திரம், நாம் பெற்றெடுக்கிற வரத்துக்குள்ள மாத்திரம், அதற்கு மீறி இல்ல. இன்னொருத்தருடைய வேலையில இல்ல, இன்னொருத்தருடைய வரத்துல இல்ல, இன்னொருத்தருடைய பொறுப்புக்கு குறுக்கீடா அங்க இல்ல. இது இங்கிலீஷ்ல சொன்னோம்னா பிஸி படிங், பிஸி படிங், ரொம்ப எப்பொழுதுமே பிஸியா வச்சிருப்பாங்க சில சகோதரர்கள். எப்படின்னா மற்றவங்களுடைய வேலை பொறுப்பு கடமை வாய்ப்பு இதுலயே தலையிட்டு அதுல இருக்க குறைவுகள் கண்டு அதை பற்றி பேசி இது பிஸி படிங். இது சகோதரர்களுக்குள்ள அங்க இருக்கக்கூடாது. சோ அது பத்தி சொல்லும் பொழுது 52:74 ரெஃபரன்ஸ்ல பிரதர் சொல்றார், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இது வந்து எப்படி சொல்றாரு பாருங்க பிரதர், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்க கவனிங்க. அப்படின்னா வேற வேலை பத்தி கவலைப்படாதீங்க, விட்டுடுங்க. அது மாத்திரமில்ல, இஃப் யூ கெட் டூ பிஸி வாட்சிங் அதர்ஸ், ஒருவேளை மற்றவர்களையே குறிச்சு அதிகமாக நீங்க கவனிக்கிறதா இருந்துட்டீங்கன்னா, த அட்வர்சரி வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ, சாத்தான் உங்களை மேற்கொண்டுடுவார். அது மாத்திரமில்ல, காட் நெய்தர் ஆத்தரைஸ்ட் அஸ் டு ஜட்ஜ் ஒன் அனதர், தேவன் நம்மள ஒருத்தர் நியாயம் தீர்க்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் அவரே கொடுக்கல. நெக்ஸ்ட் ஆர் டு எக்ஸாக்ட் ஜஸ்டிஸ் ஃப்ரம் ஈச் அதர், நியாயம் தீர்த்து அவர்கள் கிட்ட நாம நீதியை நடப்பிக்கணும், அதிகாரம் தேவன் நம்ம கிட்ட கொடுக்கல. சோ அது செய்ய வேண்டாம். சோ மற்றவர்களுடைய விஷயத்துல நாம் நுழைஞ்சு அவங்களுக்கு இடறதுக்கு ஏதுவாகவும் நம்முடைய ரட்சிப்புக்கே இடறதுக்கு ஏதுவாகவும் நாம் இருக்க வேண்டாம். மற்றவங்களை நியாயம் தீர்த்து அவங்களை நீதி இப்படி கொண்டு வரது நம்முடைய அனுமதி, நமக்கு அது வேலையும் இல்லை. சோ அது செய்ய வேண்டாம், பிஸி படிங். அதே 52:74, God has never authorized his people to become inquisitors, investigators. அதே போல தேவன் அவருடைய ஜனங்களுக்கு எந்த அதிகாரம் கூட கொடுக்கலனா, இன்க்விசிட்டர்ஸ் அப்புறம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், தோண்டி துறவி பார்க்கிற விஷயம், அப்படியே அவங்ககிட்ட குற்றங்கள் கண்டுபிடிக்கிறது அவர் கொடுக்கல. அது நமக்கு அங்க அந்த அதிகாரம் அவர் கொடுக்கவே இல்லை. இட் இஸ் ஹோலி மிஸ்டேக்கன் ஐடியா தட் வி ஆர் கமிஷன் டு செட் எவ்ரிபடி எல்ஸ் ரைட். அருமையான வாசகங்கள், வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க நோட்ஸ் இங்கிலீஷ்ல வாங்கிக்கலாம். அதாவது It is a wholly mistaken idea. இது முற்றிலுமான ஒரு தவறான எண்ணம். எது அப்படின்னா, that we are commissioned to set everybody else right. மற்றவங்க எல்லாரையும் நம்ம சரிபடுத்திட்டே இருக்கணும்னு யாராவது நினைச்சோனா, இட் இஸ் ஹோலி மிஸ்டேக்கன் ஐடியா. மற்றவங்களை வந்து நாம் சரி செய்வதே நம்முடைய வேலையை நாம் நினைச்சோனா, ஒரு சகோதரன் ரொம்ப தவறான எண்ணம். அது நம்ம கையில் அங்க கொடுக்கப்படவே இல்லை. அது மாத்திரமல்ல, இட் பி டோக்கன்ஸ் எ கிரேட் டீல் ஆஃப் ப்ரைட் to have such an idea. ஒரு வேளை அந்த கருத்து உள்ளவங்களா சபைக்குள்ள நாம் செயல்பட்டு இருந்தோனா, அது குறிக்குது நாம் பெருமை உள்ளவர்கள். We are spiritually pride. என்னைக்கு நீங்க தப்புன்னு நான் கை நீட்டுறனோ, அப்ப என் மனசுல நான் சரின்னு நான் நிக்கிறேன். சோ அது ப்ரைடினுடைய வெளிப்பாடு, பெருமையினுடைய. இட் பீட்டோகன்ஸ் எ கிரேட் டீல் ஆஃப் ப்ரைட், பெரிய அளவுல பெருமையில மேட்டிமையில இருக்கிறார் என்பது அடையாளம். அதே பேராகிராஃப்ல, ஹூ எவர் இஸ் அ ஃபால்ட் ஃபைண்டர், முக்கியமான வார்த்தை, யார் யாரெல்லாம் சபைக்குள்ள, நான் பேசுறது சகோதரர்கள் பத்தி, ஆனால் கூட சபைக்கு அப்ளை பண்ணணும், யா ஹூ எவர் இஸ் அ ஃபால்ட் ஃபைண்டர், யார் எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்களோ, அண்ட் பிஸிபடி இன் த அஃபேர்ஸ் ஆஃப் தி பிரதரன், சோ சகோதரர்களுடைய வேலையில தலையிட்டு கொள்பவர்களாக இருக்கிறாங்களோ, இஸ் டூயிங் திஸ், இதை அவங்க யாருக்கு செய்யறாங்கன்னா, அகைன்ஸ்ட் தி ஃபிளஷ் ஆஃப் ஜீசஸ், அவங்க கிறிஸ்துவின் சரீரத்துக்கு விரோதமா இது செய்யறாங்க. அருமையா வசனம் காமிக்கிறார் அப்போஸ்தல்ல, நீங்க யாருன்னு அப்போஸ்தல் பவுல் சவுலா இருக்கும் போது கேட்கும் போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆனா அவர் இயேசுவை துன்பப்படுத்தல, அவருடைய சீஷர்களை துன்பப்படுத்தினார், அது அவரை துன்பப்படுத்தணும். சோ இங்க வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் பிரதர். சோ சகோதரர்கள் ரொம்ப முக்கியமான பங்கு சபையில, ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு. சோ அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த ஒரு முன்னுதாரணத்துவம் இருக்கணும், குணலட்சணங்கள் அறிவுல எல்லாவற்றிலும். அதே சமயம் ரொம்ப முக்கியமா போதிக்கிற விஷயத்த அவங்க கருத்தில் கொண்டு தங்களுடைய திராணிக்கு உட்பட்ட அளவுக்கு அவங்க செயல்படணும். சில சமயங்கள் ஆலோசனைகளோ அறிவுரைகளோ மற்றவர்களுக்கு தேவைப்படும் என்று அறியும் பொழுது ஒருவேளை அந்த வாய்ப்பு கூட அவங்க திங்க் பண்ணணும், நாம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாமா, கவுன்சில் பண்ணலாமா, அது முதல்ல கேள்வி வரணும். ஏன்னா அதுக்கு கூட லிமிடேஷன்ஸ் இருக்கு. நியூக்ரேஷன்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நான் நம்ம பேசுற பாயிண்ட்ஸ்ல ஏற்கனவே நியூக்ரேஷன்ல எடுத்துருக்கிறோம், ஆனா மறந்துருக்கிறோம். நினைவுபடுத்தணும் நான் டிவைன் ஆர்கனைசேஷன். ஸோ டிவைன் ரூல்ஸ் எப்பயுமே இருக்கும். தெய்வீக அமைப்பு என்று சொல்லும் போது அந்த அந்த கட்டுக்கோட்பான கோட்பாடுகள் அங்கே நமக்குள்ள அங்கே இருக்கணும். ஸோ அப்படி தேவைப்படும் என்று சொல்லும் போது அந்த ஆலோசனைகளோ அறிவுரைகளோ அந்த சகோதரர்கள் வந்துட்டு அவங்க கொடுக்கணும் மற்றவங்க. அது மாத்திரமில்லை, அவங்க மற்ற காரியங்களில் தலையிடவர்களாக இருந்து மற்றவருடைய ரட்சிப்புக்கு இடர்தலுக்கு எதுவாக உண்டு பண்ணாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக அங்கே காண்பிக்கணும் இருக்கணும். ஸோ இது சகோதரர்களுக்கான ஒரு பொதுவான பங்கு சகோதர சகோதரிகள். இப்ப நான் சகோதரிகள் சபையில பத்தி பேசுறதுக்கு நான் அங்க விரும்புறேன். சபையில எப்படி சகோதரர்கள் ரொம்ப முக்கியமோ எந்த ஒரு விஷயத்திலையும் குறைவா இல்ல, சகோதரிகள் கூட அதே முக்கியத்துவம் பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே ஒரு முக்கியத்துவம் சபையில அங்க தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா என்ன, சில விஷயங்கள கருத்துக்கள் அங்க டிஃபர் ஆகும். சோ இது கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு இதை பத்தி மாத்திரமே பேச வேண்டும் என்று என்னுடைய இதயத்தில் நான் எண்ணினேன். ஆனால் என்ற சமயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு இதை ஒரு சின்ன பார்ட்டாக உங்கள் மத்தியில் பேசுறதுக்கு நான் விரும்புகிறேன். ஆனால் சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமாக சகோதரிகள் கிட்ட பேசும் பொழுது ஒரு பாயிண்ட் நம்ம ஓப்பனாக சொல்லணும். இது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக். எந்த போதகருக்கும் சகோதரிகள் மத்தியில் சபையில் சகோதரிகள் பங்கு பற்றி பேசணும்னா அது ரொம்ப ஜாக்கிரதையோடு அன்போடு தெளிவோடு அவங்க பேச வேண்டிய ஒரு முக்கிய முகமுக்கியமான ஒரு பகுதி. ஈவன் அப்போஸ்தல் பவுல் சகோதரிகளுக்கு சபையில் இருக்கக்கூடிய பங்கு பற்றி அவர் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட அப்போஸ்தல் பவுல் இன்னைக்கு பெயர் சபையில அவரை எப்படி சொல்றாங்க, சோ அவர் வந்து ஒரு அடிமைத்தனத்தை பிரசங்கித்தவர் சொல்றாங்க பாத்தீங்களா. சோ இது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தலைப்பா இருக்கு. சகோதரிகள் சபையில ஆற்ற வேண்டிய பங்கு பத்தி பேசுவது கண்டிப்பா அது எல்லாருக்குமே ஒரு சிக்கலான ஒரு விஷயம். சோ அதே அப்போஸ்தல் பவுல் தான், சோ புருஷர்களே உங்களுடைய மனைவியை நீங்க என்ன பண்ணணும், என்ன சொல்லியிருக்கிறார், புருஷரே உங்கள் மனைவியை நீங்க நேசிங்க, அவங்க உங்களுடைய சரீரத்துல சரிபாதியா இருக்கிறாங்க. அது அவர் சொல்லியிருக்கிறார், அது யாரு கருத்துல எடுத்துக்கொள்ளல. எவ்வளவு அன்பு பத்தி பேசிருக்கிறார், கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய அன்பு பத்தி அப்போஸ்தல் பவுல், அது வந்து ஹைலைட் ஆகாது உலகத்துல. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்திரீகள் வந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கணும் என்று சொன்ன உடனே இன்னைக்கு ஒரு பெரிய குரூப் இருக்கு அப்போஸ்தல் பவுலுக்கு அகேன்ஸ்டா பேசுறதுக்கு. அதே தான் இந்த விஷயங்கள் யார் சகோதரர்கள் பேசிட்டால் கூட கண்டிப்பா தவறாக எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அங்க இருக்கு. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேவனுடைய ஆவியில வழி நடத்தப்படுகிறவர்கள் அதை சரியான ஒரு கண்ணோட்டத்துல ஏறெடுத்துக்கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த ஒரு விஷயம் குறிச்சு பேசும் பொழுது, சோ இது ஒரு இக்கட்டான டாபிக்கே அப்படின்னு இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம், ஒரு சகோதரனோ ஒரு போதகரோ விட்டுட முடியுங்களா? சோ சொல்றாரு இல்லைங்களா 2 தீமோத்தேயு 2:15, சோ நீங்க எப்படி இருங்க, வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டிய கடமை தேவன் கிட்டிருந்து அவருடைய பிள்ளைகளாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அன்புல இந்த விஷயங்களை நாம் அவர்களுக்கு சொல்லி காண்பிக்க வேண்டியது அவசியம். சோ சகோதரிகளுடைய பங்கு மிக முக்கியம். சோ அவர்கள் முதலாவது சபையில என்ன செய்யலாம், 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்துல வசனங்கள் 9 வாசிக்கும் போது, ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். அருமையான சகோதரிகளுக்கு மத்தியில இந்த வார்த்தைகள் குறிச்சு பேசும் பொழுது சகோதர சகோதரிகளே, இது குறிச்சும் கூட நான் அதிகமாக பேசிருக்க விரும்பல. ஏன்னா இதனுடைய பொருள் சொலர்த்தமாகவே புரிந்து கொள்ள முடியும். சோ வெளியரங்கமான அலங்காரங்கள் மாத்திரமல்ல, இருதயத்தின் ஆழத்துல கிறிஸ்துவின் சரீர அங்கங்களா அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள காணப்படப்பட வேண்டிய குணலட்சணங்கள் இருக்க வேண்டும். சோ தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடிய நற்கிரியைகள் அவங்களுடைய வாழ்க்கையில அங்க வெளிப்படணும், தங்களை அலங்கரிக்க வேணும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். நினைவு கூற வேண்டிய வசன பகுதிகள். சோ எப்படி சகோதரிகளுக்கு பொதுவான அறிவுரைகள் இருந்ததோ அதே போல சகோதரிகளுக்கும் சபைக்குள்ள பொதுவான அறிவுரைகள் அங்க இருக்கு. சொல்லும் பொழுது பொதுவாக அவர்களும் கூட அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய ஜீவியம் கூட சபையாருக்கு மத்தியில நல்ல ஒரு முன்னுதாரணத்துவமான வாழ்க்கையாக அங்க இருக்க வேண்டியது அவசியம் சகோதர சகோதரிகள். சரி, இப்போ எக்ஸ்ட்ரா விஷயங்கள் அவங்க என்ன செய்யலாம்? சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ சகோதரிகளுக்கும் கூட சகோதர சகோதரிகளே பாருங்க, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. விஷயங்கள் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். நான் கிறிஸ்துவுக்குள் ஆண் ஒன்றும் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு சொல்லும் போது எல்லாருமே யார்தான் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி உக்கிரான காரர்கள். அப்ப உக்கிரான கணக்கை என்ன பண்ணணும்? பிரதர்ஸ் மாத்த ஒப்புவிச்சா போதுமா? யாரு கூட ஒப்புவிக்கணும்? சோ தாளந்துகள் தேவன் யார் கொடுத்திருக்கிறார்? சகோதரர்களுக்கு மாத்திரமா? யாருக்கும் கொடுத்திருக்கிறார்? சகோதரிகளுக்கும். சோ இப்ப அவங்களுடைய தாழ்ந்துகளின் படி அவங்களும் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை முழு பலத்தோடு முழு உற்சாகத்தோடு முழு அதிகாரத்தோடு அவங்களுக்கு செயல்படுவதற்கு அங்க வாய்ப்புகள் இருக்கு. அவர்களும் தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்கிறவர்களாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்களோ, சிஸ்டர்ஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்களா இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க. எதுக்குதான்? உபதேசிக்க. ஆனா அதுல டிஃபரன்சஸ் இருக்கும், வித்தியாசங்கள் தான் அங்க இருக்கும் சகோதர சகோதரிகள். சோ அப்போ சகோதரிகள் நியாயமான அவங்களுடைய தாழ்ந்துகள் எந்த ரீதியில் இருந்தாலும் அதை அவங்களுக்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நான் ஏற்கனவே சொன்னபடி முதல்ல தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அளவு என்ன என்பதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த அளவுக்குள்ள அவர்கள் அங்க முழு பலத்தோடு அங்க செய்யணும் வேலைகள் செய்யணும். சோ அப்போ அப்படி நாம பார்க்கும் பொழுது ஒரு வசனம் நாம பார்க்கலாம். அவர்கள் வந்துட்டு தீத்து 2:5 வசனம் வாசிங்க. சிஸ்டர் நீங்க 3 வாசிங்க. சோ வசனத்துல கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்களா என்பது சந்தேகம் தான். ஏன்னா அங்க அவர்களுக்குள்ள வெளிப்பட வேண்டிய குணலட்சணங்கள் பத்தி பேசுறா, ஓகே, பட் கான்செப்ட் அங்க ஒன்னு இருக்கு, கருப்பொருள். சோ பேசிக் சப்ஜெக்ட்ல படிக்கும் போது மாத்திரம் இல்ல, அந்த பாயிண்ட்ஸ் மைண்ட்ல வச்சு நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். சோ கருப்பொருள் அங்க ஒன்னு இருக்கு. சோ இங்க சொல்ல போது சபைகளுக்குள்ள ஸ்திரீகள், ஸ்திரீகளுக்குள்ள கூட 2 பிரிவினர், முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், அப்புறம் பாலிய ஸ்திரீகள் அங்க இருக்கிறாங்க. சோ இப்ப இவர்களுக்குள்ள அந்த முன்னுதாரணத்துவமான வாழ்க்கை எல்லா குணலட்சணங்களையும் வெளிப்படணும் அப்படி சொல்லிட்டு அங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அங்க அப்போஸ்தல் பவுல் வந்து அங்க சொல்றார், முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அப்படி சொல்லிட்டு இடையில வரதெல்லாம் விட்டுடுங்க. பாலிய ஸ்திரீகள் கிட்ட என்ன பண்ணணும்? அவர் மேற்சொல்லப்பட்ட குணலட்சணங்களை அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை என்ன பண்ணணும்? போதிக்கிறவர்களுமாய் இருக்கணும். இருக்கணும்னு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு நீ புத்தி சொல். அப்போ இங்க ஒரு வாய்ப்பு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு. முதிர் வயதுனா வயசுல இல்ல, இன் மெச்சூரிட்டி கூட, சோ பக்குவப்பட்டதுல கூட அவர்கள் முதிர் வயது உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அவர்களுக்கு என்ன ஒரு வாய்ப்புனா அவர்கள் போதிக்கணும். இந்த குணலட்சணத்தின் படி எப்படி தெளிந்து புத்தி உள்ளவங்களா இருங்க, கற்புள்ளவங்களா இருங்க, வீட்டுல கருத்துருங்க, நல்லவங்களா இருங்க, புருஷருக்கு கீழ்படியவர்களா இருங்க என்று அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க யாருக்கு? பாலியா ஸ்திரீகள். கான்செப்ட் ரெண்டு, ரெண்டு கருப்பொருள் அங்க இருக்குது. இது நாம கவனிக்கணும். என்னன்னா, அவர்கள் முதலாவது போதிக்கணும். ஆனா அந்த போதனை சொல்லும் பொழுது யாருக்கு மத்தியில் இருக்கணும்? பாலிய ஸ்திரீகளுக்கு மத்தியில். இங்கிலீஷ்ல எடுத்தோன்னு டைரக்டா ரொம்ப தெளிவா. சோ அந்த முதிர்ந்த வயதுல இருக்கிறவங்களோ, சத்தியத்துல அனுபவப்பட்டு முதிர்ச்சியில் இருக்கக்கூடிய சபையின் சகோதரிகள், அந்த நிலைமைக்கு வராத வந்து கொண்டிருக்கிற மற்ற இள வயதுல இருக்கிற சகோதரிகளுக்கு மத்தியில தேவனுடைய நற்காரியங்களை குறிச்சு போதிச்சு அறிவுரை சொல்லி உணர்த்தக்கூடியவங்களா அங்க இருக்கணும். சோ இது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த அளவு, அந்த லிமிட். அந்த லிமிட் என்னன்னா, அந்த வட்டம் வந்துட்டு அவங்க யாருக்குள்ள இந்த ஊழியம் செய்யணும்? பாலியா ஸ்திரீகளுக்குள்ள. ரீப்ரின்ஸ்ல நாம வாசிச்சுட்டோம்னா 2723ல, நேச்சுரலி இயற்கையாகவே தயர் இன்ஃபுளுயன்ஸ், அவர்களுடைய ஆதிக்கம், யாருடைய ஆதிக்கம்? ஸ்திரீகளுடைய ஆதிக்கம். வில் பி கிரேட்டஸ்ட் ஓவர் தி யங்கர் உமன். சோ அவங்களுடைய ஆதிக்கம் அல்லது அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிற வாய்ப்பு யார் மீது இருக்கணும் அப்படின்னா, இருக்கும் அப்படின்னா யங்கர் விமன். And it should be exercised as becometh women professing godliness. So, சகோதரிகளுக்குள்ள அவங்களுக்கான ஊழிய வாய்ப்புகள் அங்க பிரகாசமா இருக்கு. அந்த வாய்ப்புகள் அவங்க கண்டிப்பா செய்யணும். அவங்க தான் அது செய்யணும். அது கூட ரொம்ப முக்கியம். மற்ற இடத்துல பேசும் போது, சிஸ்டர்ஸ் ஷுட் அட்வைஸ் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் ஷுட் அட்வைஸ் பிரதர்ஸ். ஆர்டர் மாத்தக்கூடாது. ஏன்னா சகோதரிகள் விஷயத்தை சகோதரிகள் தான் டீல் பண்ண முடியும். அது பிரதர்ஸ் வந்து பண்றது கூட அவ்வளவு சரி இருக்காது சில விஷயங்கள், சில விஷயங்கள். ஏன்னா சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள்ளே பாருங்க, நம்ம ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நமக்கு எல்லா வாய்ப்புகளும் அங்க இருக்குது என்று சொன்னாலும், நாம இன்ன வரைக்கும் எங்க தான் இருக்கிறோம்? பூமியில. இன்ன வரைக்கும் மாம்சத்துல தான் அங்க இருக்கிறோம். மாம்சத்துல ஸ்திரீகளுக்கு என்று சில கட்டுப்பாடுகள் அங்க இருக்கு, சகோதரர்களுக்கே என்றுட்டு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இது மறந்துடக்கூடாது. புதிய சிருஷ்டிகளா நமக்கு வந்துட்டு அங்க எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனா மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் அங்க மீட்ஸ் அண்ட் பவுன்ஸ், அங்க நமக்கு தேவன் நன்மைக்கு எதுவும் அங்க வச்சிருக்கிறார், அது புரிஞ்சுக்கொள்ளும். சோ அப்போ அந்த சகோதரிகளுக்குள்ள அவங்களுடைய ஊழியம் பிரதானமாக அங்க இருக்கணும். அது கூட எப்படி இருக்குன்னா, அண்ட் இட் ஷுட் பி எக்ஸசைஸ்ட் ஆஸ் பிகமத் ப்ரொஃபஸிங் காட்லினஸ், தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஏதுவான நற்கிரியைகளின் படி இருக்கணும். அந்த அந்த கிரியைகளை மீறக்கூடாது. அன்புல, சாந்தத்துல, தாழ்மையில, எளிமையில, பணிவுல, இந்த காரியங்களை சகோதரிகள் மத்தியில சகோதரிகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். Professing to be guided by the word of the Lord. அப்படி செய்யும் பொழுது அவர்கள் சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சுதான் நடக்கிறவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு கொண்டு, அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த ட்ரூத், சத்தியத்தின் ஆவியில செயல்படுறவங்களாக அங்க செயல்படணும். இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு சகோதரிகளுக்கு சபையில ஒரு அங்கமா தேவன் அவங்களுக்கு அங்க கொடுத்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். சோ அவங்களுடைய சர்க்கிள், அவங்களுடைய வட்டம் பெரும்பாலும் சகோதரிகளுக்கு இடையில மாத்திரமே அங்க இருக்குது என்பதை நாம் அங்க புரிஞ்சு கொள்ளணும். நெக்ஸ்ட் நாம் சொல்லும் பொழுது, சகோதரிகளே, நான் நினைக்கிறேன் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன். என்னன்னா, சகோதர சகோதரிகள் சகோதரிகளா இருந்துட்டாலும் சகோதரிகளுக்கு கூட கணக்கு ஒப்பு வைக்க வேண்டிய உக்கரான வேலையில தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் அவர்கள் முழு பலத்தோடு வேலை செய்யணும். ஆனா ரொம்ப கண்டிப்பா அவங்களுடைய வட்டத்துக்குள்ள மாத்திரம், அது நம்ம மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், இவர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள், ஒருவேளை அவங்களுடைய அளவுக்கு மீறின விஷயங்கள் என்ன சபையில, அது நாம பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதுல சொல்லும் பொழுது நாம ஒரு விஷயம் நாம அங்க பார்க்கணும். ரெண்டு தீமோத்தையும் மன்னிக்கணும், ஒன்னு தீமோத்தையும் 2:12 வாசிங்க. சகோதரிகள் பார்க்க வேண்டும் என்று நான் தாழ்மையாக கேட்டுக் கொள்ளுகிறேன். ஏன்னா அன்பான சகோதரிகளுக்கு அதுல அநேக ஆலோசனைகள் அங்க தேவன் கொடுக்கிறார். சகோதர சகோதரிகளே, நல்ல ஆவியில தேவ சிந்தியில இந்த காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். சோ சபை அந்த ரட்சிப்பை நிறைவேற்ற வேண்டிய ஒரு இடம். அங்க நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கை நிறைவேற்றி அதோடு நாம் அமைதலா இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது புரிஞ்சு கொள்ளணும். சோ அப்ப இங்க சிஸ்டர்ஸ்க்கு அங்க சொல்லும் பொழுது அங்க சொல்றாரு மறுபடியும் அந்த வசனம் 1 Timothy 2:12, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். தெரிஞ்ச விஷயம்தான், நம்மளுடைய சகோதரிகளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கிருபையில புதிய சிருஷ்டி படிக்கும் பொழுது கூட நம் தெளிவா இந்த பகுதியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணின வசனங்கள். ஆனாலும் கொஞ்சம் இன்னைக்கு ஆழமா நாம அங்க பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பா நம் இடத்துல சில அறியாமை இருக்குது. அந்த அறியாமைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். அறியாமையிலேயே இருந்துட்டு நாம் சரியானபடி இருக்கிறோம் என்று நினைக்கிறது கூட அது நல்லது கிடையாது. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற்றப்படுவதற்கு. சோ அப்போ இங்க ஏன் இந்த ஒரு அதிகாரம் அவங்களுக்கு அப்போஸ்தல் பவுல் கொடுக்கல, அவர் மூலம் தேவன் கூட கொடுக்கல? உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவங்கள் அமைதலாக இருக்க வேண்டும். ரசல் இது பத்தி நிறைய பேசுறாங்க. பேசும் போது அவர் சொல்லக்கூடிய விஷயம், இது வந்துட்டு புதிய சிருஷ்டிகளுக்கு மாத்திர கமாண்ட் கொடுக்கல தேவன், இது ஏதேன்லயே ஆரம்பிச்ச ஒரு விஷயம். சோ ஏதேன்ல தேவன் அந்த பழம் சாப்பிடக்கூடாது யார்கிட்ட சொல்லிட்டார்? நேரடியா ஆதாம் கிட்ட சொல்லிட்டார். யார்கிட்ட? நேரடியா சொல்லல. ஆனா ஏவாளுக்கு யார்தான் சொல்லணும்? அங்கேயே அண்டர்லைன் பண்ணிட்டார் தேவன், போதிக்கிறவர் ஆண், கேட்கிறவங்க பெண். அது அங்கேயே அவர் அங்க சொல்லிட்டார். அந்த விஷயம், அந்த ஆர்டர் மனுக்குலத்துக்கு அங்கிருந்தே தேவன் வந்துட்டு அங்க ஆரம்பிக்கிறார். ஆனா பாருங்க, அதுல மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு, தவறுகள் நடந்துச்சு. சோ ஆதான் தான் சொல்லக்கூடியவராகவும் ஏவாள் தான் கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும். இதுதான் அந்த ஆர்டர். சோ இது இதுல என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, பாருங்க ஏவாள் அதற்கே உட்டுப்பட்டு இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை. ஆனா தனிமையில இருக்கும் பொழுது எப்போ சாத்தான் வந்து அவங்க கிட்ட பேசி சில ஆலோசனைகள் அங்க சொல்றாங்களோ, அங்க நாம பார்க்கிறோம் ஏவாளுடைய மிஸ்டேக் என்னன்னா, முதல்ல தேவன் நியமிச்ச ஆர்டரை கடைபிடிக்காமல் போனாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் தேவனுடைய கருத்துக்கோ அல்லது தன் மேல ஒரு பாதுகாவலா வச்சிருக்கிற ஆதாமுடைய கருத்தையோ நிராகரிச்சுட்டு இவங்க ஒரு அந்நியனுடைய கருத்துக்கு செவி சாய்ச்சாங்க. அந்நியன் சாத்தான். சோ இந்த மிஸ்டேக் அங்க நடந்துச்சு. நடந்தது மாத்திரம் இல்ல, அந்த கருத்தை எடுத்துட்டு அவங்க யார்கிட்ட வந்தாங்க? ஆதாம் கிட்ட. இப்ப ஆதாம் கிட்ட என்ன பண்ணாங்க ஏவாள்? அதே அங்க நம்ம இங்கிலீஷ்ல படிச்சோம்னா, அண்ட் நாட் ஓன்லி ஷி தஸ் இக்னோர் ஆடம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காட் த்ரூ ஆடம், அவங்க ஆதாமியோ ஆதாமின் மூலம் தேவனுடைய அறிவுரைகளை மாத்திரம் அவர்கள் கவனிக்க தவறுன்னு இருந்ததுல, அண்ட் ஆக்ட் என்டையர்லி அப்பான் ஹர் ஓன் ஜட்மெண்ட், தன்னுடைய சொந்த முடிவுகளின்படி செயல்படுறதுக்கு முடிவெடுத்தாங்க. சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்டு அது சரி என்று அவங்களே தீர்மானம் பண்ணி அவங்கள் முடிவெடுத்துட்டு, அது மாத்திரம் இல்ல, பட் ஷி ஃபர்தர் அஸ்யூம் டு லீட் ஆர் டீச் ஆடம் ஹர் நியூ டாக்ட்ரின். அது மாத்திரம் இல்லாம என்ன ஒரு தவறு நடந்துச்சுன்னா, ஆதாமை வழி நடத்தவும் ஆதாமுக்கு போதிக்கவும் அவர்கள் வந்துட்டு அந்த ஒரு பட் ஷி ஃபர்தர் அஸ்யூம்டு டு லீட் அப்படி நான் பண்ணலாம் என்று அவர்கள் அங்க நினைத்தது. சோ எடுத்துக்கிறாங்க. சோ அது வந்துட்டு லீட் ஆர் டீச் ஆடம் ஹர் நியூ டாக்டரின். சோ புதிதாக அவங்க கேட்ட அந்த விஷயத்தை ஆதாமுக்கு போதிக்கக்கூடிய நிலைமையை ஸ்தானத்தை அவங்க எடுத்துக்கொண்டாங்க. தஸ் Reversing the divine order of kingship. அதன் மூலம் அந்த தெய்வீக முறையை மாற்றி போட்டாங்க. And in following this reverse order of kingship, இந்த முறையை அவர்கள் பின்பற்றினதன் மூலம் ஆடம் தோ நாட் டிசீவ்ட் ஆல்சோ பிகேம் அ டிரான்ஸ்கிரசர். ரொம்ப முக்கியம் இது. ஆதாம் சொல்றார், இந்த ஆர்டர் மாற்றின போது ஆதாம் உஷாரா இருக்கணும். ஏ வாள், நீங்க சொல்ல வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்றதுக்கு தேவன் எனக்கு விஷயம் சொல்லி இருக்கிறாங்க, அது நீங்க கேளுங்க. அந்த ஆர்டர் ஆதாம் பிக்ஸ் ஆயிடுக்கணும். ஆனா ஆதாம் என்ன பண்ணலன்னா அவரும் அந்த மாறி போன ஆர்டருக்கு ஒப்பு கொடுத்ததுனால இங்க சொல்றார் அண்ட் இன் ஃபாலோயிங் திஸ் ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹெட்ஷிப். சோ இந்த மாற்றி அமைச்சிட்ட அந்த தெய்வீக முறைமையினால ஆதாம் தோ நாட் டிசீட் வஞ்சிக்கப்படாமல் இருந்துட்டாலும் ஆல்சோ பிகம் எ டிரான்ஸ்கிரசர் பாவத்துக்குள்ளாயிட்டார். சோ இங்க ரெண்டு பேருக்குமே அந்த படிப்பினை இருக்கு, ஆதாம் வகுப்பார்க்கும் ஏவால் வகுப்பார்க்கும். சோ யார் எந்த வேலை செய்யணும் யார் எந்த வேலை செய்யக்கூடாது, ஒருவேளை அது மீறி நடக்கும்பொழுது கூட எப்படி அன்புல நல்வழிப்படுத்த வேண்டியது இருக்குது அது நாம அங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அது இல்லைங்க பொழுது அது வழி நடத்த தவறினவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துமே அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை நாம அங்க புரிந்து கொள்ளணும். சோ அப்போ இது வந்து எங்க ஆரம்பிச்சது என்று சொல்லும் பொழுது சகோதர சகோதரிகளே ஏதேன்ல தேவன் அந்த ஆர்டர் வந்து தங்க வைக்கிறார். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு தவறான எண்ணங்கள்ல நம்ம பார்க்கறதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உலகத்தின் ஜனங்கள் அங்க கொடுப்பாங்க. சோ சோ ஆண்களும் பெண்களும் சமம் என்று சொல்வதெல்லாம் உலகத்தினுடைய ஆவி, அது தேவனுடைய வசனத்தில் இல்ல. கண்டிப்பா அங்க டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த சோசியலிசம் இருக்கு பாத்தீங்களா, சோசியலிசம்னா என்னன்னா எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிறது சேட்டனுடைய டாக்டரின். தேவனுடைய டாக்டரின் என்டையர்லி டிஃபரெண்ட். தேவன் தனி, கர்த்தர் இயேசு தனி, அவருக்கு கீழே சபை தனி, அது கீழே திரள் கூட்டம் தனி, அது கீழே தூதர்கள் தனி, அது கீழே பூமியில முர்பிதாக்கள் தனி, அதுக்கு கீழே மனுஷங்க தனி, அவங்களுக்கு கீழே மிருகங்கள் பறவைகள். டிவைன் ஆர்டர் எல்லாம் ஈக்குவல் கிடையாது. இது சோசியலிசம் தான் நான் சொல்றேன். ஏன்னா சோசியலிசம் அது நம்ம பார்க்கணும், வேதத்துல வரக்கூடிய எர்த்குவேக், ஒரு பூமி அதிர்ச்சி, அதுதான் உலகத்தை கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆட்டி படைச்ச அமைப்பு. ஆனா அந்த கருத்து சேட்டனுடைய கருத்து, எல்லா சமம், பணக்காரன் பெரியவன் முதலாளி ஏழை வேண்டாம், அது தப்பு. அதனால்தான் அது இல்லாம கூட போயிடுச்சு. நம்ம பாருங்க அந்த சப்ஜெக்ட். சோ டிவைன் ஆர்டர்ல தேவன் அங்க வைக்கிறாரு அவங்க அவங்களுக்குரிய ஸ்தானம். அது நாம டிவைன் ஆர்டர் அங்க பார்க்கணும். சோ இது தேவன் அங்க வச்சிருக்கிறது நம்ம அங்க புரிஞ்சுக்கொள்ளணும், நன்மைக்கு ஏதுவா. சரி, இப்போ அந்த வசனத்தை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். உபதேசம் பண்ண அப்படி என்று சொல்லும் போது ரீப்ரின்ஸ்ல 1551 The woman is not to usurp the natural position of the man as leader and teacher. சோ சகோதரிகளே, சகோதரிகளுக்கு தேவன் இயற்கையாக தந்திருக்கிற ஸ்தானமாகிய வழி நடத்துபவர் அல்லது போதிப்பவர் என்ற ஸ்தானத்தை அவர்களை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சிக்க கூடாது. அண்ட் டிஸ்ரிகார்டிங் ஹிஸ் ஹெட்ஷிப். அது மாத்திரமில்ல, அவங்களுடைய அந்த என்ன சொல்றது பாதுகாக்கிற வழி நடத்துற அந்த ஒரு ஸ்தானத்தை அவர்கள் டிஸ்ரிகார்டு பண்ணக்கூடாது, கவனியாமலும் போகக்கூடாது. டு டேக் தட் ஆட்டிடியூட் ஹெர் செல்ஃப் அண்ட் ஆட்டிடியூட் கான்ட்ராரி டு நேச்சர். ஒருவேளை அந்த சிந்தைக்கு அவர்கள் வருவாங்கன்னா அது இயற்கைக்கு விரோதமான சிந்தை அப்படி சொல்லிட்டு இன்காம்பாக்டிபிள் வித் வுமன்லி கிரேஸ். சோ அது ஒரு ஸ்திரீகளுக்கே உரிய அருமையான குணலட்சணங்களுக்கு நேரிடையா இருக்கிறதுனால அண்ட் அன்லவ்லி இன் த ஐஸ் ஆஃப் ஆல் ரைட் திங்கிங் பீப்புள். சரியான விதத்துல சிந்திக்கக்கூடிய அவர்களுடைய பார்வையில இட் வில் பி அன்லவ்லி, அது நன்மைக்கு எதுவாக அங்க இருக்காங்க. சோ இந்த கமெண்ட்ஸ் அங்க கொடுக்கிறார். நெக்ஸ்ட் நாம் சொல்லும் பொழுது டபுள், அதாவது 2222 ரேப்ரன்ஸ், ஐ சஃபர் நாட் அ உமன் டு டீச். சோ உபதேசம் பண்ணா நான் அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கறது இல்ல. இத பத்தி சொல்லும் போது மஸ்ட் பி அண்டர்ஸ்டூட், இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன் அ குவாலிஃபைட் சென்ஸ் அண்ட் இன் கனெக்ஷன் வித் த லேட்டர் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். அந்த வாக்கியத்தினுடைய பிற்பகுதியை தான் நம்ம ஹைலைட் பண்ணணும். என்னன்னா நான் உபதேசம் பண்றதுக்கு அவங்களுக்கு கொடுக்கல. சோ நாட் டு அசர்ப் டீச்சிங் ஃபங்க்ஷன்ஸ் over and above men. So in the podikra vishayatha sagodargalukku adhaavadhu purusharukku meraga anga eduthukolla venda. Not to usurp teaching functions. Functions varumbolde nariya kriyagal ulla varudhu. Teaching is podital. Teaching functions adhu sambandhapatta vishayangal. Aalosanai ariurai solvadhu adhu vendam. Adhu aarogyam alla. So adha brother Rasul solum podu sisters should advise sisters, brothers should advise brothers. So சகோதரிகளுக்கு ஒரு அருமையான வட்டம் அங்க கொடுக்கிறார், அது அதுக்குள்ள அவங்களை இருப்பதற்கு முயற்சி செய்யணும். இன்னொரு இடத்துல வரும் பொழுது நம்ம அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், ஏன் வந்துட்டு இந்த ஒரு ஆர்டர் அங்க தருகிறார் சகோதர சகோதரிகளே? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா 47:50 அங்க சொல்றார், ஏன் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் சகோதரிகளுக்கு சபையில தேவன் அங்க கொடுத்திருக்கிறார். 47:50 woman is a figure of the church. சகோதரிகள் அல்லது ஸ்திரீகள் சபைக்கு முன்னடையாளம். And man is a figure of the head of the church. சகோதரர்கள் அங்க சபையினுடைய தலைவராக இருக்கிற கர்த்தர் இயேசுவுக்கு அடையாளம். So we are told that woman should not be a teacher in the church. அதனாலேயே சபையில் அவர்கள் போதகர்களாக செய்யக்கூடாது நாம் சொல்றோம். பட் மென் ஷுட் பி த டீச்சர், ஆண் சகோதரர்களே அந்த போதிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். சோ இப்படி சொல்லும் பொழுது பொதுவா நமக்கு என்ன ஒரு உணர்வு நமக்கு வரும்? ஏன்னா நமக்குள்ள இந்த தீமை உலகத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். சோ இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாடி அந்த உலகத்தின் எல்லா ஆதிக்கத்துக்குள்ளையும் உட்பட்டு எடுக்கிறதுனால எந்த விதத்துல சகோதரிகள் குறைவு உள்ளவங்க, அவர்களுக்கு தேவனுடைய திட்டம் புரிஞ்சு கொள்ள முடியாதா, அந்த வாய்ப்பு இல்லையா, திறமை இல்லையா, இது மாதிரி எல்லாம் கேள்வி வந்தா இதனால தான் ஒருவேளை தேவன் அது வேணா சொன்னாரானா? தப்பு, அப்படி இல்லவே இல்லை. அவர்களும் எல்லாம் செய்ய முடியும், அவர்களுக்கும் தேவன் அந்த தாழ்ந்துகள் கொடுக்கிறார். ஆனா என்னன்னா இந்த ஒரு அருமையான ஒரு காரணம் இருக்கு. சோ இந்த அழைப்புக்குள்ள வந்தது நிமித்தம் சகோதரர்கள் கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறாங்க, சகோதரிகள் சபைக்கு அடையாளமா இருக்காங்க. சபை கிறிஸ்துவுக்கு போதிக்காது, ஆலோசனை சொல்லாது, அறிவுறுத்தாது, குற்றம் காண்பிக்காது, எதுவும் செய்யும். சோ இந்த ஒரு அடையாளம் அங்க கர்த்தருக்கும் சபைக்கும் இருக்கிற அடையாளம் நமக்குள்ள தேவன் அங்க வச்சிருக்கிறதுனால இது சகோதரிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா அவங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கான ஒரு மிக முக்கியமான கட்டளையா இருக்கும். Just by giving submission to the principles of God, தேவனுடைய அந்த கோட்பாடுகளுக்கு கீழ்பட்டு அவர்கள் தங்கள் பங்கை செய்வதன் மூலமே அவர்கள் ரட்சிப்பு அங்க நிறைவேறும். இப்ப இதுல வேற எந்த ஒரு கருத்துக்குமே அங்க விஷயம் இல்லை. சோ அப்போ சகோதரி ரசல், மரியா ரசல், அவங்களை பத்தி நான் உங்களுக்கு நான் சொல்லணும். சோ அவர்கள் கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க நீங்க போய் பார்க்கலாம், எவ்வளவு ஆர்டிகல்ஸ் எழுதிருக்கிறாங்க ரீப்ரின்ஸ்ல, பிரதர் ரசல் சைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருக்கிறார், எவ்வளவு புக்ஸ் எழுதிருக்கிறாங்க மரியா ரசல். அந்த புக்ஸ்ல ஒரு முக்கியமான புக்ஸ் ரொம்ப ஆச்சரியமான, கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேஜ் புக். அவங்க எதை பத்தி தான் எழுதியிருக்கிறாங்கன்னா சபையில சகோதரிகளுடைய பங்கு என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன, அவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன, ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. யாரு? சகோதரி மரியா ரசல். ஆச்சரியம் என்னன்னா அவங்க இடறி விழுந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல. சோ அவங்க எப்ப வந்துட்டு சகோதரர்கள் மீது அங்க அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சாங்களோ பிரதர் ரசல் கண்டிச்சார். அது பின்னால அவர்கள் ரெண்டு பேரும் பிரிவதற்கு அங்க வழி நடத்தினது. சோ சாத்தானுடைய தந்திரங்கள் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த பிரின்சிபல்ஸ் நம்ம அங்க மீறுவது அங்கு நன்மை அங்க இல்ல சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இது நாம அங்க நல்லா பார்க்கணும். ஜஸ்ட் அந்த நிழல் நமக்குள்ள இருக்கு, ஜஸ்ட் அந்த நிழல் நமக்குள்ள இருக்கு, ஜஸ்ட் அந்த நிழல் நமக்குள்ள இருக்கு, வேற காரணம் இல்லை. அதை உணர்ந்துட்டு அந்த நிழல் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிற முக்கியத்துவத்தை புரிஞ்சோம்னா இதுல எந்த குளறுபடிகளும் அங்க வராங்க, வேற எந்த காரணமும் கிடையாது. அதே சமயத்துல தேவன் சகோதரிகளுக்கான அந்த நியாயமான வாய்ப்புகள் அங்க கொடுத்துருக்கிறார். நமக்கு தெரியும் அவங்களுக்கு போதிக்கத்தான் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது என்னென்னலாம் பண்ணலாம், ஜெபம் பண்ணவோ, பாட்டு பாடவோ, கேள்விகள் கேட்கக்கூடிய கிளாஸ்ல கேள்வி கேட்கவோ, கேள்விகள் கேட்கக்கூடிய கிளாஸ்ல கேள்வி கேட்கவோ, ஒரு வசன பகுதிக்கு கவனத்தை கொண்டு வரதுக்கோ, இல்லாட்டி படிக்கிறதுக்கோ, எல்லா விஷயத்துக்கும் தேவன் அங்க அனுமதி கொடுக்கிறார். சோ அந்த நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதும் புரிஞ்சுக்கணும், ஏற்படுத்தாமல் இருக்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதுல எதோ ஒண்ணு மிஸ் பண்ணாலும் அது வந்து பூரணம் கிடையாது. சிலர் இந்த எக்ஸ்ட்ரீம் எடுப்பாங்க, சிலர் அந்த எக்ஸ்ட்ரீம் எடுப்பாங்க. எக்ஸ்ட்ரீம்ஸ் சில விஷயங்கள ஆல்வேஸ் டேஞ்சரஸ், அது எப்பயுமே ஆபத்து தான். சோ தேவன் என்ன அனுமதிச்சிருக்கிறார், என்ன அனுமதிகள், அதுல வந்து ரொம்ப தெளிவு உள்ளவங்களாக அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த காரணத்துக்கு தான் தேவன் அந்த ஒரு ஒழுங்குமுறை கொடுத்திருக்கிறார் சபைக்குள்ள. ஆனா அது ஒழுங்குமுறை ரொம்ப தெளிவா இருக்கணும், அதுல வந்து காம்ப்ரமைஸ் வேண்டாம். சோ எப்படி நம்ம வந்துட்டு சில அறியாமைகளுக்குள்ள போயிருக்கிறோம் கடந்த நாட்கள் எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம நியூ கிரியேஷன் எல்லாம் ஸ்டடி பண்ணோம். தேவன் அந்த சத்திய வெளிச்சம் கொடுத்திருக்கிறார் பொழுது அது நம்ம கவனக்குறைவா இருக்க வேண்டாம் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமில்ல, அந்த இன்னொரு வார்த்தை புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும், இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? சோ தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் ரீப்ரின்ஸ் இருக்கிறவங்க படிக்கணும். அது புருஷன் மேல் அதிகாரம், புருஷன் இங்க வந்து ஹஸ்பண்ட் கிடையாது, இங்க வந்து சகோதரர்கள். பொதுவா நம்முடைய பாஷையில புருஷன்னா யார்? ஆமா, அப்படி எடுக்கிறனால அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம். அது புருஷர்கள் சகோதரர்களுக்கு, சகோதரர்கள் மேல அதிகாரம் செலுத்தவும் அவங்களுக்கு. சகோதரர்கள் மேல எப்படி சிஸ்டர்ஸ் வந்து அதிகாரம் செலுத்த முடியும்? அது வேண்டான்னு சொல்றா, ஆச்சரியமா இருக்கு. போதிக்கிறது வேணா சொல்லலாம், ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்றது பேசுறது போதனை சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆனா இங்க வரும் பொழுது புருஷன் மேல் அதிகாரம், எப்படி சகோதரிகள் வந்து புருஷர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவாங்க? எப்படி அந்த அதிகாரம் செலுத்துவாங்க? அது எப்படி செலுத்தாம இருக்கணும்னு சொல்றாரு? எப்படின்னா மறுபடியும் அதே விஷயம்தான். என்னன்னா சகோதர சகோதரிகளே, அந்த சகோதரர்கள் வந்துட்டு தலைக்கும் சகோதரிகள் சரீரத்துக்கும் என்று இருக்கும் பொழுது, இப்போ அதிகாரம் எங்கிருந்து எங்கத்தான் வரணும்? தலையிலிருந்து சரீரத்துக்கு வரணும். சோ தலை என்று சொல்லும் பொழுதே தலையினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, சரீரத்துக்கானவைகளை தலை தான் யோசிக்கும், பிளானிங் அது தலையுடைய விஷயம், டைரக்டிங் வழி நடத்துதல் அது தலையினுடைய விஷயம், கவனம் பாதுகாக்கிற விஷயம் அது தலையினுடைய விஷயம். சோ சரீரத்துக்காக சிந்திக்கிறது அல்லது யோசிக்கிறது, அறிவுறுத்துறது, ஆலோசனை சொல்வது, கண்ட்ரோல் பண்ணுவது, அது தலையினுடைய பாகத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கனால இந்த விஷயங்களுக்கு எல்லா விஷயத்திலும் தலைக்கு சரீரம் வந்துட்டு அமைதலா இசைந்து இருக்கணும். அவ்வளவுதான், அருமையான வார்த்தை தான் நான் பயன்படுத்துறேன், இசைந்து அங்க இருக்கணும், வேற எதுவும் இல்லை. சோ இப்போ இந்த விஷயத்துல தலைக்காக சரீரம் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சதுன்னா, போதிக்கிறது அல்லது ஆலோசனை சொல்றது அல்லது அறிவுரை சொல்றது, இது வந்துச்சுன்னா இங்க வந்துதான் அங்க வந்து அதிகாரம் செலுத்துறது அங்க வரும். சோ இயற்கையா தேவன் எந்த ஸ்தானத்துல சகோதரர்களை வச்சிருக்கிறாங்களோ அவங்க சகோதரர்கள் இருக்கணும், இயற்கையா தேவன் சகோதரர்கள் எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாங்களோ சகோதரிகள் அங்க இருக்கணும். சோ அது வந்துட்டு அது கொலாப்ஸ் பண்ண வேண்டாம். ஒரே காரணம், இது நன்மைக்கு எதுவா தேவன் வச்சிருக்கிறார், இது நமக்குள்ள இப்போ வெளிப்பட வேண்டிய அடையாளம், அப்படித்தான் அப்படி அந்த அடையாளம் நிறைவேறும் பட்சத்துல தான் புது சிருஷ்டி அங்க வரும் பொழுது அங்க ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் சுத்தமா எந்த வித்தியாசமும் இல்லாம அங்க ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிற அந்த வாய்ப்புல நாம அங்க வருவோம் சகோதர சகோதரிகளே. சோ இது பற்றி இன்னொரு வாசகம் உங்களுக்கு வாசிச்சு காமிச்சிடுறேன். சோ ஆம்பிஷன் டு சைன், டு அப்பியர் வைஸ் அண்ட் ஏபிள் தேன் அதர்ஸ் is a danger which besets all people's other all before the public eye, and undoubtedly has stumbled many men who have become puffed up and thus have fallen into a snare of the adversary. அதாவது ambition to shine, மற்றவர்களுக்கு முன்பு பிரகாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம், to appear wiser and abler than others, மற்றவர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாக அல்லது திறமைப்படுத்தவர்களாக தெரிய வேண்டும் என்பது is a danger. இது ஒரு ஆபத்தான சிந்தை. என்ன பண்ணிருச்சுன்னா, இது அநேகருக்கும் அநேகருடைய பார்வைக்கு முன்பாக அநேக மனிதர்களை, ஹேஸ் ஸ்டம்பிள் மெனி மென், அநேக ஆண்களை புருஷர்களை இந்த சிந்தை வந்துட்டு வழிவிலக செய்திருக்கிறது என்பது நாம் அங்க உணரணும். ஹேஸ் ஸ்டம்பிள் மெனி மென் ஹூ ஹவ் பிகம் பஃப்ட் அப் அண்ட் தஸ் ஹவ் ஃபாலன் இன்டு எ ஸ்னேர் ஆஃப் த அட்வர்சரி. தங்கள் இருதயத்தில் மேட்டிமை கொண்டுட்டு இந்த நோக்கங்களுக்காக செயல்பட்ட மனிதர்களை சாத்தானுடைய வஞ்சியில் விழுந்து போடுகிறது நாம் அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். சகோதரர்களுக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சிஸ்து சொல்றாரு, பட் த வெரி வுமன்லினஸ் ஆஃப் வுமன் ரெண்டர்ஸ் ஹர் ஸ்பெக்குலர்லி லயபிள். அது மாத்திரமில்ல, இது இப்படி ஆண்களுக்கே வஞ்சனையா இருக்கும் பொழுது அப்போ சகோதரிகளுக்கே உரிய தன்மைக்கு விரோதமா இந்த கருத்துக்கள் ரொம்ப தீவிரமாக அங்க செயல்படும், அவர்கள் விலையீனப்படுவதற்கு வாய்ப்புகள் அங்கு அதிகமா இருக்கு. நாட் ஒன்லி டு ஹர் செல்ஃப் ஸ்டம்பிள் இன் ஹர் அட்டம் டு ஷைன், தன்னுடைய மற்றவர்கள் முன்னாடி பிரகாசிக்க வேண்டும் என்கிற தன்னுடைய முயற்சியில அவங்களுக்கே அவங்க இடர்ல மாத்திரம் இருக்க மாட்டாங்க, பட் லயபிள் ஆல்சோ டு ஸ்டம்பிள் அதர்ஸ், மற்றவர்களையும் இடர்வதற்கு ஏதுவா அங்க வழி நடத்திடுவாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம், பிகாஸ் ஏனென்றால் சச் அன் ஒன் கெட்டிங் ஆஃப் தி ட்ராக், இப்படி பாதை மாறி போகக்கூடிய ஒருவர் சகோதரி வுட் பி ஷியர் டு பி சப்ளைட் பை த அட்வர்சரி வித் ஸ்பூரியஸ் ஆயில். சோ இந்த மாதிரி பாதை தவறுகிறவங்கள், மாறுகிறவங்கள், ஒரு தவறான பலவீனத்துக்குள்ள போகிற சகோதரிகளுக்கு த அட்வர்சரி வில் ஷியோர்லி சப்ளைட் பை த அட்வர்சரி வித் ஸ்பூரியஸ் ஆயில், தவறான ஆவிய ஆவியினால சாத்தான் நிரப்புவதற்கு வாய்ப்புகள் அநேகம் உண்டு. பை ஹூஸ் ஃபால்ஸ் லைட் மெனி மைட் பி லெட் அவுட் ஆஃப் த வே ஆஃப் தி லார்ட். சோ அநேக சகோதரர்களே இதன் மூலம் வழி விலகி போறதுக்கு அங்க வாய்ப்புகள் வரும் சொல்லிட்டு யாக்கோபு 3:1 கோட் பண்றார். சோ சகோதரர்களுக்கே தேவன் வந்து அப்போஸ்தலர்களுமா சொல்லும் பொழுது உங்கள் அநேகர் என்ன ஆக வேண்டாம், எஸ் சகோதரர்களுக்கே அந்த கண்டிஷன் அப்படி இருக்கு என்று சொல்லும் போது, அதே வார்த்தைய சகோதரிகளுக்கு சொல்லும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா நாம சொல்ல வேண்டியது அங்க இருக்கு. சோ இங்க போதகம் என்று சொல்லும் போது நம்ம ஃபுல் ஃபீட்ல இருந்து பேசுவதை பற்றி அங்க பேசவே இல்லை, மற்றபடி நடைமுறை வாழ்க்கையில மற்ற விஷயங்களையும் கூட. ஆனா நான் இன்னும் நிறைய விஷயம் உங்ககிட்ட பேச வேண்டியது சகோதர சகோதரிகள். சோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம எக்லீஷாவா கூடி வர இடத்துல டாபிக் தலைப்புல இருந்து ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும், இல்லாட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஒழுங்கு முறைகள் நாம எல்லாம் எங்க சொல்லியிருக்கிறோம், பிரதர்ஸ் காணாலும் சரி சகோதரி காணாலும் சரி, இன்சைட் தி கேதரிங் சபைகளிலே, சபைகளிலே, சபையிலே இல்ல சபைகளிலே, எங்க எல்லாம் தேவனுடைய பரிசுத்தவான்கள் ரெண்டு பேர் மூணு பேர் அவருடைய நாமத்துல கூடுறாங்களோ அந்த ஐக்கியங்கள்ல, லெட் திஸ் ஆர்டர் பி ஃபாலோட், இந்த முறைமை பின்பற்ற கடவுது. இங்க தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ். ஆனா சகோதர சகோதரிகளே, அதே சகோதரிகள் சகோதரர்களுக்கு சில விஷயங்கள் சொல்லலாம், சகோதரர்களுக்கு சில அறிவுரைகள் கொடுக்கலாம், சில ஆலோசனைகள் கொடுக்கலாம். எப்படின்னா அந்த அன்பு மாத்திரமே அஸ்திபாரமா இருந்து அதற்கான தேவை ஏற்படும் பொழுது அந்த சகோதரர்களே அங்க கேட்கும் பொழுது கண்டிப்பா அவர்கள் அதை செய்யணும். ஏன்னா விமன் ஆர் த ஹெல்ப்மேட். சோ சகோதரிகளே அவங்க ஒரு உதவிகரமா இருக்கிறதுக்கத்தான் தேவன் அங்க ஒன்று பண்ணிருக்கிறார். அந்த பங்கு கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கு. சோ கரெக்டான பிரின்சிபல்ஸ் படி நடக்கிற சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த ஒரு இசைவான சிந்தையில் அங்க செயல்பட்டு இருக்கோம். பாருங்க, ஒரு பாயிண்ட்ல நம்ம சொன்னோம் அது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இன்னொரு பாயிண்ட்ல சொல்றோம் இல்ல அது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு. எப்படி விதம், முறை, வட்டம் அங்க நாம பாருங்க. சோ எங்க தேவன் நமக்கு நியாயமான கட்டுப்பாடுகள் வச்சிருக்கிறார், எங்க தேவன் நமக்கு நல்ல ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். சோ அன்புல, அதாவது அன்புல என்று சொல்லும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன் எந்த விதத்துல அன்புனா சகோதர சகோதரிகளை எப்படி வந்துட்டு ஒரு சகோதரி ஒரு சகோதரன் சகோதரன் கிட்ட அன்பா போதிக்க முடியும், அன்பா ஆலோசனை சொல்ல முடியும், அன்பா அறிவுரை சொல்லணும் சொல்லணும். சகோதர சத்தியத்துல புதிதாக வந்திருக்கிற அந்த சகோதரர்கள் அவர்களா வாஞ்சியோடு வந்து ஆலோசனை கேட்கும் பொழுது ஒருவேளை மெச்சூர்டு சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு சொல்லணும், அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு, அது மறுக்க கூடாது, அவங்க கண்டிப்பா செய்யணும். ஆனா அப்படி அந்த விஷயத்திலாம் அந்த அன்புங்கிறது எப்படிதான் நம்ம சொல்லலாம்னா, அந்த பொசிஷன்ல நாம எடுக்கும் போது சகோதரிகள் எடுக்கும் போது முன்னிருக்கிற சகோதரன் மனசு கஷ்டப்படக்கூடாது, அந்த லெவலுக்கு தான் அந்த டீலிங்கு அங்க இருக்கும். இதெல்லாம் நியூ கிரியேச்சர்ஸா நமக்கு தேவன் வைக்கக்கூடிய அந்த, அதனால தான் அங்க கரெக்டா சொல்லிடுறாரு தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஸ்திரீகளுக்கே உரிய அந்த பிஹேவியர்ஸ்ல அதை வந்து அங்க செய்யும். சோ அந்த உண்மையான அன்புல, தாழ்மையில, எளிமையில, ஏன்னா அந்த பொசிஷன் மாறும் பொழுது சகோதரர்களுக்கு அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அது வராத வண்ணம். ரொம்ப முக்கியமா எங்க நெசசரியோ, எங்க வந்து அது அவசியமோ, எங்க தேவை இருக்குதோ அது வந்து சகோதரிகள் நியாயமா அங்க செய்யணும். அது அவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு, இது அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனா சபை என்று வரும் பொழுது அங்க சில ஒழுங்குமுறைகள் அது மாத்திரம் தான் நம்ம அங்க ஹைலைட் பண்றோம். ஏனென்றால் இன்னொரு வசனம் பாருங்க அவங்களுக்கு சொல்லும் போது, ஒன்னு கொரிந்தியர் 14:34, அடுத்த வசனம்,
அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள், ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்கும்.
இந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு என்ன நம்ம கவனிக்க வேணும்னா, சபைகள்ல அப்படிங்கிற வார்த்தை கேதரிங்ஸ், சபை கூடி வருகிற இடங்கள்ல அது புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த ஒரு ஆர்டர் மாறக்கூடாது. நெக்ஸ்ட் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிப்பா பாருங்க, சில வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கும். ஒருவேளை அவங்க கற்றுக்கொள்ள மனதா இருந்தா த அப்போஸ்தலிக் சஜஷன் என்னன்னா, அப்போஸ்தலுடைய ஆலோசனை அவர்கள் விரும்பினா வீட்டுல, இதுக்கு வீட்டுல பிரதர் ரசில் என்ன கொடுக்கிறார் வால்யூம்ல அப்படின்னா, அவரு ரொம்ப ஜென்டலா அங்க சொல்லிடுறார், எக்லீஷாவை விட்டு போகும் போதுன்னு அவர் சொல்றார். எக்லீஷா விட்டுட்டு போகும் போது இருந்தாலும் எங்க இல்ல, எக்லீஷாக்குள்ள அங்க இல்ல, நீங்க த உமன்ஸ் ப்ராவின்ஸ் இன் த சர்ச் நியூ கிரியேஷன்ல நீங்க போய் பாருங்க அந்த ஒரு ஆலோசனை சகோதரர் சொல்றார். சோ அவங்க சபையில இருந்து பிரிஞ்சு கலைஞ்சு போகும் பொழுது அவர்கள் புருஷர் இடத்துல கற்றுக்கலாம். சோ புருஷர் சொல்லும் பொழுது யார் எல்லாம் வராங்கன்னா, ஒரு வேலை சகோதரிகளுக்கு நம்ம அப்ரோச் பண்ணலாம்னு அவங்க மனசுக்கு இசைவா இருக்கிற சகோதரிகள்கிட்ட சில விஷயங்கள் அங்க கற்றுக்கொள்ளலாம். சோ இதெல்லாம் வந்துட்டு கொரிந்து சபைக்கு தான் அவர் எழுதினார். கொரிந்து சபைக்கு அவர் ஏன் அவ்வளோ கட்டுப்பாடோடு எழுதினாருன்னா, அங்க கூட நம்ம பார்க்கும் பொழுது சில அசாதாரணமான சூழ்நிலை இருந்துச்சு. பொதுவாக எல்லா சபைகளும் அப்படி இருக்கிறது இல்ல, எல்லா இடத்துலயும் சிஸ்டர் சிஸ்டர்ஸ் தான். ஆனா பொருந்த சபை அப்போஸ்தல் நாட்டில் ரொம்ப மோசம், அவங்க கல்ச்சர் வித்தியாசம். சோ நிறைய சிஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மீட்டிங்ஸ் போகிற போக்கை மாற்றக்கூடிய வகையில தேவையில்லாத கேள்விகள் அதெல்லாம் அங்க வரும் பொழுது அப்போஸ்தல் பவுல் அவங்களுக்கு அதை உணர்த்துவதற்காக இந்த விஷயங்கள் அங்க சொல்லியிருக்காரு. நீங்க கமெண்ட்ஸ்ல போய் அது அங்க வாசிக்கலாம். சோ இந்த விஷயங்கள் அது அவங்களுக்கு சபையில மாத்திரம் என்று சொல்லும் பொழுது அருமையான சகோதரிகள் அதை எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று அங்க புரிஞ்சு கொள்ளணுமோ அதை புரிந்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு அங்க கிருபை செய்வார். சோ ஆனா தேவனுடைய அன்புல அந்த ஆவியில நாம் இதைய சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, சோ இப்போ புருஷர்களும் ஸ்திரீகளுமே சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் மன்னிக்கணும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அடையாளமா இருக்கிறதுனால அந்த ஒரு ஒழுங்குமுறை நமக்குள்ள இருக்கு. ஆனா அது ஒழுங்குமுறை எந்த அளவுலையுமே அங்க நாம மீற வேண்டாம். சோ ஏன்னா இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது அங்க நாம புரிஞ்சு கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமில்ல, இந்த விஷயத்துல ஒருவேளை நமக்கு சுயாதீனம் பத்தி கூட ஒரு கேள்வி வரும். அப்போ சகோதரிகளுக்கு என்று சுயாதீனம் மறுக்கப்பட்டுச்சா எப்படி அங்க வரும் பொழுது சகோதர சகோதரிகளே, லிபர்டி இன் கிரைஸ்ட் இருக்குது. சோ அது சுத்தமா மறுக்கப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா ஒருவேளை அதுக்கு ஒரு அருமையான வாசகம் என்னன்னா, லிபர்டி என்று சொல்லிட்டு கிறிஸ்து இயேசுவின் சரீர அங்கங்களுக்கு இருக்கக்கூடிய கற்பனைகளை மீறக்கூடாது, அந்த கற்பனைகளுக்கு உட்பட்ட ஒரு ஜீவியம் தான் அந்த சுயாதீனம். அது நாம அங்க புரிஞ்சுக்கூடாது. வேர் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ், எங்க கிறிஸ்துவின் ஆவி இருக்கோ தேர் இஸ் லிபர்டி, அங்க சுயாதீனம் இருக்கு. அண்ட் நாட் லிபர்டி டு வயலேட் காட்ஸ் லா. சோ அந்த சுயாதீனம் தேவனுடைய பிரமாணங்களை மீறுவதற்கு எதுவா இல்ல. அந்த ஆர்டர் ஹஸ் எக்ஸ்பிரஸ் போத் இன் நேச்சர் அண்ட் ரெவலேஷன். அது மாத்திரம் இல்ல, இயற்கை மற்றும் தெய்வீக வெளிப்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருக்க தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமா அங்க இருக்கக்கூடாது. சோ இது வந்து அங்க சகோதரிகளுக்கு செய்யக்கூடாத ஒரு விஷயம். இது நம்ம ஏன் இவ்வளவு பிரீஃபா டீடைலா பேச வேண்டும்னா, அது ரொம்ப க்ரூஷியல் விஷயம். அது கொஞ்சம் தப்பா புரிஞ்சுதா எதுவுமே செய்யக்கூடாதுன்ட்டு அங்கிற வார்த்தை வந்துடும், இல்லாட்டி ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றாங்கிற வார்த்தை வரும், இல்ல கொஞ்சம் மிஸ் பண்ணா ஓ இப்படி எல்லாம் இருக்கலாமாங்கிற அந்த சிந்தை வந்துடும். சோ அது வந்து நம்ம கொஞ்சம் ஷார்ப்பா அங்க டீல் பண்ணணும். நியாயமான மதிக்கப்பட்ட விஷயங்கள், நியாயமான ஸ்லாக்கியங்கள் செய்யணும். அந்த வட்டத்துக்குள்ள சகோதரிகளுக்கு மத்தியில ரொம்ப முக்கியமா செய்யணும். அதே சமயத்துல அங்க அந்த வட்டத்துக்கு வெளியே என்று சொல்லும் பொழுது செய்யணும் சில விஷயங்கள், ஆனா சூழ்நிலைகள் அங்க மாறும். சோ அந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது முதல்ல அந்த சபைக்குள்ள அங்க வரும் பொழுது அந்த கிறிஸ்து சபை என்ற அடையாளம் சகோதர சகோதரிக்குள்ள இருக்கிறதை ஒருபோதும் வயலேட் பண்றக்குரிய முயற்சிகள் அந்த அதுக்கு தகுந்த விதமான காரியங்கள் நமக்குள்ள வெளிப்படக்கூடாது. அது நன்மை அல்ல. ஏன்னா சபை என்று சொல்லும் போது பப்ளிக் பிளேஸ், பப்ளிக் பிளேஸ் என்று சொல்லும் போது ரெண்டு மூணு பேர் கூடுறோம். ரெண்டு பேருன்னா யாருன்னா இங்கே பரிசுத்தவான்கள் தரப்பாங்க, அவங்களுக்கு முன்பாக அந்த அடையாளம் வந்து தூஷிக்கப்படக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக. மற்ற விஷயங்கள் அது கொடுக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு தக்க அவர்கள் அங்க கிரியேஷன். இன்னொரு செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் சகோதரிகளுக்கு. தீத்து 2 3 வசனம், பாருங்க அவதூறு பண்ணாதவர்களும் அது மாத்திரம் நாம பார்க்கணும். சோ நாட் ஆஸ் மற்றவர்களுடைய இருதயத்துல குற்ற உணர்ச்சியோ மற்றவர்களுடைய இருதயத்துல ஒரு குற்ற மனப்பான்மையோ உண்டு பண்ணும் வகையில சகோதரிகள் அங்க அவதூறு செய்யாதவர்களாக கூட அங்க இருக்கணும். எப்படி பிரதர்ஸ்க்கு வந்துட்டு நாம அங்க பாயிண்ட் சொன்னோம் என்னன்னா, they should not be busybodies. மற்றவங்களுடைய காரியத்தில் அங்க அவங்களுக்கு அதே போன்ற விஷயங்கள் சகோதரிகளுக்கும் அங்க இருக்கு. அன்பு அருமையான சகோதர சகோதரிகளே, சோ அவங்கள் அவங்களுடைய வேலை தேவன் அந்த சரீரத்துக்குள்ள அவங்க அங்க செய்யணும். சோ அது மாத்திரமல்ல, அன்பின் நிமித்தம் நான் சில விஷயங்கள் நான் பேசல, ஏன்னா அந்த விஷயங்கள் ரொம்ப சீரியஸான விஷயங்கள். ஆனா அது நீங்க ரீப்ரின்ஸ்ல போய் படிக்கலாம், இன்னும் எந்த அளவுக்கு நமக்கு இந்த விஷயங்கள் லிமிடேஷன்ஸ் அங்க இருக்கு. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா பாருங்க, நாம சொல்லிட்டோம் இந்த சபை கூடி வருதல் அதனுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற்றப்படணும். வந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு பேசி கேட்டுட்டு நம்ம இங்கிருந்து டிஸ்போஸ் ஆகிருக்கல்ல, அதற்கு மேல நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒழுக்க முறைகள், அது மாத்திரமில்ல இங்கு நமக்கு இந்த ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள்லான நமக்குள்ள அனுமதிக்கப்படுகிற அனுபவங்கள், அது எப்படி நம்ம கிறிஸ்து இயேசுடைய சாயல் கோப்பாக நம்ம ஒவ்வொருத்தருடைய நிலையில நாம போய் பொருந்தணுமோ அதற்கேற்ற அனுபவங்களை எல்லாம் கொடுக்கிற இடம் இந்த எக்லீசியா. சோ இது நம்ம பிரயாசப்படுகிறத ஒரு இடம், எதுக்கானா நம்மளை ரட்சிப்பு நிறைவேற்றப்படுவதற்காக. சோ இங்க வந்துட்டு எப்பொழுதுமே சுமூகமான சூழ்நிலை இருக்கும்னு சொல்ல முடியாது, எப்பொழுதுமே பெர்ஃபெக்ஷன் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாம் தெளிந்த புத்தியில தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எப்பொழுதுமே பலவீனங்கள் இருக்கும், குறைவுகள் இருக்கும், சின்ன சின்ன மீறுதல்கள் கூட இருக்கணும். ஆனா அது சகோதர சகோதரிகளா இருந்துட்டு இசைவாக கட்டி கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில இருக்குது. அது நம்ம சீரியஸா அங்க உணரும். எந்த ஒரு விதத்திலையும் தேவையில்லாத கட்டுப்பாடு தேவன் நம்ம மேல் நியமிச்சுட்டா நம்ம சொல்லவே வேணும். சோ இது வந்துட்டு அங்க புரிந்து செயல்பட வேண்டியது அது மிக முக்கியமான ஒரு விஷயம் சகோதர சகோதரிகள். சோ இப்போ சகோதரிகளுக்கு இவ்வளவு விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்குது அவங்களுடைய சர்க்கிள். நெக்ஸ்ட் நாம போகும் பொழுது உதவிக்காரர். சோ உதவிக்காரர்கள் அங்க ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க சபையில. சோ இங்க கூட சில அறியாமையில குறைகள் நமக்கு அங்க வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம எப்பயுமே இந்த அருமையான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ரொம்ப புதுசு தான், 4 வருஷம் ஆயிட்டாலும் நம்ம புதுசா தான் இருக்கிறோம். சோ ஒவ்வொரு நாளும் சில பாயிண்ட்ஸ் நமக்கு அங்க வருது. சோ பொதுவா உதவிக்காரர்களுக்கும் அந்த பொதுவான அறிவுரைகள் அங்க இருக்குது. நமக்கு தெரியும் 1 தீமோத்தேயு 3:1-7 வரைக்கும் அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல் ஒழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில காத்துக்கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றச்சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துவர்களுமாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஜென்ரல் விஷயங்கள் அங்க சொல்றாரு. சோ உதவிக்காரர்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு எண்டருக்கு என்ன ஸ்தானங்கள் சொல்றாரோ அதே விஷயங்கள் தான் அப்போஸ்தலன் அங்க கொடுக்கறார். சோ அதுல அவங்களுக்கு கூட ரொம்ப கவனம் உள்ளவர்களா முன் உதாரணத்துவமான ஒரு வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஏறெடுக்கணும். சோ அங்க கூட அவங்களுடைய ஒரு விசேஷமான விஷயம் நம்ம வாசிக்கும் பொழுது 13 இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். என்ன அது விஷயம்? சோ எப்பயுமே அந்த கருப்பொருள் தான் நமக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நம்ம வளர்ச்சி அடைய தேவன் அதை வெளிப்படுத்துறாரு. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் அப்படின்னா, சோ இந்த டீகன்ஸா வரக்கூடிய சகோதரர்கள் உதவிக்காரங்கள இருக்கிறவங்க அந்த தகுதியோடு அவங்க வந்திருப்பாங்க. அந்த தகுதியில் அவங்க நல்லா செய்து முன்னேற்றம் அடைவர்களாக காணப்படும் பட்சத்துல நாளடைவில் சபை வந்துட்டு அவர்களை என்ன பண்ணணும், தங்களுக்கு நல்ல நிலையை பெற்றுக்கொள்வாங்க. நல்ல நிலை என்ன? உதவிக்காரரோட நல்ல நிலை. அடுத்து மூப்பர் நிலைக்கு அவங்க சபையை வந்துட்டு அங்க உயர்த்தணும். அதாவது என்னன்னா, உதவிக்காரர்கள் அந்த ஸ்தானத்துக்கு வந்து அந்த வேலையை நல்லா நல்ல விதத்துல அவங்க செய்து கொண்டிருக்கும் பொழுது நாளடைவில் அவர்கள் சபையை வழிநடத்தக்கூடிய அந்த வாய்ப்புல கூட சகோதரர்களை கொண்டு போய் அங்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜீவியம் உதவிக்காரர்களுடைய ஜீவியமா இருக்கும். சோ அப்படி சொல்லும் போது நீங்க என்ன ஒரு பாயிண்ட் அண்டர்லைன் ஆகுதுன்னா, அப்ப உதவிக்காரர்கள் யார் கிடையாது, எல்டர்ஸ் அங்க கிடையாது. ஏன் இந்த பாயிண்ட் நாம் சொல்லணும்? ஏன்னா சில எக்லீசியாஸ்ல ரொம்ப ராங் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கிறோம் அது வெளியே போகும் பொழுது, வரும் பொழுது, மற்ற விஷயங்கள் பத்தி கேள்விப்படும் பொழுதுதான் நமக்கு அங்க தெரிய வரும். என்னன்னா, சில எக்லீசியாஸ்ல ஒருவேளை எல்டர்ஸ்னுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கு, டீகன்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னா என்ன ஆயிடும்னா, டீகன்ஸ் எல்லாம் சேர்ந்து யாரை ஓவர்டேக் பண்ணுவாங்க? டெசிஷன் முடிவுகள் செய்யறதுல, சபைக்காக யோசிக்கிற விஷயத்துல, இது எல்லாமே அந்த டீகன்ஸ்னுடைய கை வந்து அங்க போகும். அது ரொம்ப தப்பு, அது செய்யக்கூடாது. சோ சில இடங்களை நம்ம பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. சரி, மறுபடியும் மரியாமை தான் அந்த டிவைன் ஆர்டர். வெல், டீகன் சொல்லும் பொழுது அவர்கள் சிம்பிளா சொன்னா, மூப்பருடைய வாய்ப்பை நோக்கி முன்னேறி செல்லக்கூடியவர்களா காணப்படுகிற சகோதரர்கள். சோ அவங்களுடைய பங்கு கூட அங்க லிமிட்டேஷன்ஸ் அங்க இருக்கு. சோ அவங்களுக்கு கூட நான் இப்ப சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, எல்டர்னா இருக்கிற எல்டர்ஸையோ, டீகன்ஸ்னா இருக்கிற டீகன்ஸையோ, அந்த சகோதரிகள்னா சகோதரிகளையோ, சகோதரிகள்னா சகோதரிய பார்க்க வேண்டாம். தேவனுடைய பார்வையில அவங்க அவங்க அவ்வளவுதான். அந்த அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள், என்னென்ன உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். அது பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த இடத்துல சின்ன சின்ன வாய்ப்பை பெற்றெடுக்கிறோம் என்றால் நான் இப்ப அதோட நம்ம கம்பேர் பண்ணி அங்க பார்க்கணும். சோ இது ஒரு ஒரு முதிர்ச்சி அடையாத ஒரு விஷயம், கண்டிப்பா சபைகள் மத்தியில அங்க காணப்படுது, பட் அது தவறு. சோ சபை வழி நடத்தக்கூடியவர்களுக்கு உதவிக்காரராகத்தான் தேவன் அவங்களை நியமிச்சிருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து அங்க செயல்பட வேண்டியது, சபைக்கு வந்துட்டு ஆரோக்கியம் உள்ளதாக அங்க இருக்கும் என்பது அந்த கருத்து என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ அது சொல்லும் பொழுது உதவிக்காரர்கள் பத்தி டீக்கன்ஸ் டு பி சீரியஸ் நாட் டிசைட்ஃபுல் இன் ஸ்பீச் அவர்கள் ரொம்ப கவனம் உள்ளவர்களா பேச்சில் கவனக்குறைவு உள்ளவர்களா இல்லாம நாட் பீயிங் அடிக்டட் டு மச் வைன் நாட் ஈகர் ஃபார் பேஸ் கெயின் ஸோ இது அது தேவையில்லாத விஷயங்களுக்கு அவங்க லாபகரம் அதாவது இழிவான ஆதாயத்தை எதிர்பார்க்காதவர்களாக இருக்கணும் டீக்கன்ஸ் ஆர் எலக்டட் ஃபார் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஒர்க் உதவிக்காரர்கள் விசேஷித்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க இஃப் தே ஹேவ் அதர் டேலண்ட்ஸ் ஒருவேளை அவர்களுக்கு வேற தாழ்ந்துகள் இருக்குமாயின் தே ஷுட் பி என்கரேஜ் டு யூஸ் தம் அவர்கள் அந்த தாழ்ந்துகளையும் நல்லபடியாக பயன்படுத்தணும் டீக்கன்ஸாகவே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது உதாரணம் நமக்கு ஸ்டேவான் அவர் ஒரு டீக்கன் ஆனால் அவர் கொடுத்த சாட்சி முதல் ரத்த சாட்சி நம்ம பார்க்கிறோம் அண்ட் இன் டைம் த கிளாஸ் மைட் சூஸ் த மேஸ் எல்டர்ஸ் அது ஏற்ற சமயம் வரும் பொழுது அவர்கள் நல்ல வேலை செய்வர்களாக காணப்படும் பொழுது அவங்களை சபை வந்துட்டு அடுத்த ஒரு நிலைமைக்கு அங்கு உயர்த்தலாம் ஆனா வளர்ச்சி அடைந்துட்டு வரக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறவர்களாக கருதப்படும் பொழுது அந்த ஸ்தானத்தில் அவங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே கடைசியாக நாம் வரும் பொழுது எக்லீசியாவுடைய வழி நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தக்கூடிய அந்த மூப்பர்கள் ஸோ இந்த மூப்பர்களுக்கு வரும் பொழுது கூட நமக்கு ஒரு சீரியஸான கட்டளைகள் அங்கே இருக்கு அது மூப்பர் தேவனால அந்த ஒரு ஸ்தானத்துக்கு நினைக்கப்பட்டிருக்கிறவர்கள் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக அங்கே இருக்கணும் எப்படி சகோதரர்கள் கவனம் எப்படி சகோதரிகள் கவனம் அவங்களுடைய வட்டம் அவங்களுடைய எல்லை அது குறிச்சு கொள்ளணுமோ அதே போல மூப்பர்களும் உதவிக்காரர்களும் கூட அங்கே இருக்கணும் ஸோ இப்போ மூப்பர்களுக்கு பொதுவான ஆலோசனைகள் இருக்கு நமக்கு தெரியும் வாசிக்கலுக்கு நேரம் இல்ல 1 Timothy 2:9-11 எப்ப எல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ அப்ப எல்லாம் நாம் இதை பத்தி நம்ம அங்க பேசியிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே சோ வசனம் வாசிங்க 1 Timothy 2 சாரி நான் வேற பகுதி எடுத்துக்கிறேன் 1 Timothy 3:7 அங்க சொல்லியிருக்கிறார் ஆனா அதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் என்னன்னா அவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் அப்புறம் படிங்க சிஸ்டர் அந்த வசனம் மாத்திரம் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனுமா இருக்கணும் அதுக்கு முன்னாடி முதல் பாயிண்ட் குற்றம் சாட்டா படாதவர்களாகவும் அங்க இருக்கணும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் தான் எல்டர்ஸ்க்கு நம்ம படிச்ச விஷயங்கள் தான் ஆனா கண்டிப்பா அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வரக்கூடிய சகோதரர்களே இது சீரியஸா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சோ ஜாக்கிரதை கண்டிப்பா முதல்ல தங்களுடைய சொந்த வாழ்க்கை சபையா இருக்கும் தான் ஊழியம் செய்யும் படிக்க தேவன் கிருபியா தந்திருக்கிற சகோதரர்களுக்கு முன்பாக நல்லதொரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஏற்கக்கூடிய அந்த சகோதரர்களாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும் ஜாக்கிரதையா இருக்கணும் தங்களுடைய ஊழியத்திலும் சபையினுடைய காரியங்களிலும் அது மாத்திரமல்ல தெளிந்த புத்தி என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த 4 வகுப்பார் நாம் இன்னைக்கு பார்த்தோம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அது மாத்திரமில்ல உதவிக்கார மூப்பர் பிரதர்ஸ்குள்ளா முதிர்ந்த வயது உள்ளவங்க இல்ல வயது உள்ளவங்க சிஸ்டர்ஸ்குள்ளா முதிர்ந்த வயது இல்ல வயது இவங்க எல்லாருக்குமே குவாலிபிகேஷன்ஸ் பொதுவா இருக்குது பொதுவான தகுதிகள் என்ன ஆச்சரியம்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு தகுதி தான் காமனா இருக்கு எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா அது சகோதரர்கள் 2 வகுப்பார் சகோதரிகள் 2 வகுப்பார் மூப்பர்கள் உதவிக்காரர்கள் எல்லாருக்குமே பொதுவா இருக்கிற ஒரு குவாலிட்டி என்னன்னா தெளிந்த புத்தி உள்ளவங்களா அங்க இருக்கணும் அந்த ஒரு குவாலிட்டி மாத்திரம் எல்லாருக்குமே வருது வேற எந்த குவாலிட்டியுமே அங்க வரல சோ அது தெளிவா காண்பிக்குது ஏன்னா பரிசு தாவியில வரும்பொழுது நாம தெளிந்த புத்தியோடு தான் நடக்கக்கூடிய ஜனங்கள் சகலத்தையும் வசனத்துக்கு இசைந்தபடி நாம் செய்கிறோமா இல்லையா தேவனுடைய அன்பின் பிரமாணத்துக்கு உட்பட்டு நாம செயல்படுகிறோமா இல்லையா சோ இந்த விஷயங்களை தெளிந்த புத்தியோடு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிற எல்லா அங்கங்களுக்குமே அது அவசியமா இருக்கு சோ அந்த பாயிண்ட் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சோ இப்ப அது மாத்திரம் இல்ல Titus 2:1 வாசிங்க எல்டர்ஸ் குறிச்சு வாசிக்கும் போது சோ நீங்க ஆரோக்கியமான உபதேசத்துக்கு அடுத்தவைகளை நீங்க பேசு அப்ப சொல்ல போதே ரீப்ரின்ஸ்ல நம்ம பாக்குற கன்வர்சேஷன் தட் வில் எக்ஸர்ட் எ ட்ரூலி ஹெல்ப்ஃபுல் ஸ்ட்ரென்தனிங் இன்ஃபுளுயன்ஸ் டு மைண்ட் அண்ட் ஹார்ட் அண்ட் கேரக்டர் சோ மூப்பர்கள் அது மற்ற சகோதர சகோதரிகளுடைய இருதயத்தில சிந்தையில நல்ல குணலட்சணங்கள் ஏற்படுவதற்கு ஏதுவான ஆரோக்கியமான விஷயங்கள் மாத்திரம் பேச வேணும் இது ரொம்ப வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளை. ஏன்னா அவர்கள் மந்தை மேய்க்கிறதுக்கு வாய்ப்பு பெற்றிருக்கிறவங்க அந்த மந்தை நல்ல விதத்துல மேய்க்க வேண்டியது அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை. ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் வாசிங்க. எஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். சோ மூப்பர்கள் இந்த ஒரு பாயிண்ட் எவ்வளவு சீரியஸா எடுக்கணுமோ அவ்வளவு சீரியஸ். ஏன்னா எல்லா விஷயத்திலும் உங்களை நீங்கள் நல்ல முன் உதாரணத்துவமா அங்க காண்பிக்கிறதுக்கு தவறக்கூடாது. தனிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியத்தில், கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்கு உட்பட்ட ஜீவியத்தில், அது மாத்திரமில்ல தனிப்பட்ட ஊழியத்தில், அது மாத்திரமல்ல சபைக்கான ஊழியத்தில், அது மாத்திரமல்ல சபைக்காக அக்கறை எடுத்துக் கொள்வதில், சபைக்காக அவங்க சபையை விசாரித்துக் கொள்வதில், சபைக்காக போஷிக்கிற விஷயத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு நல்ல உதாரணம். கடந்த நாட்கள சகோதரர் ரோல் மாடல்ஸ் பத்தி எடுத்துட்டு இருந்தாரு சப்ஜெக்ட்ஸ். சோ நமக்கு அங்க பழைய ஏற்பாட்டுல எத்தனையோ ரோல் மாடல்கள் இருக்கும் போது அப்போஸ்தல் பவுல் நமக்கு சொல்றது என்னன்னா, ஒருவர் எக்லீஷாஸ்க்கும் அந்த எல்டர்ஸ் வந்துட்டு நல்ல ரோல் மாடலாக அங்க இருக்கும். ஒரு முன் உதாரணத்துவமான ஒரு வாழ்க்கை அங்க வாங்கணும். இதுல கூட எப்படி மற்ற கற்பனைகளுக்கு எந்த ஒரு விதத்துல ரிலாக்ஸேஷன்ஸ் கிடையாதோ இங்க அங்க ரிலாக்ஸேஷன்ஸ் கிடையாது. சோ அது கூட சபையார் வந்து கவனிக்கணும். அப்படி கவனிச்சுட்டு குறைகள் வரும் பொழுது அதை ஏற்ற சமயத்துல, ஏற்ற விதத்துல, ஏற்ற அளவுல உணர்த்தக்கூடிய பொறுப்பு சபையாருக்கு அங்க இருக்கிறதை சபையார் கூட மறந்துடக்கூடாது. சோ அப்போ ஒரு முன் உதாரணத்துமான வாழ்க்கை. நெக்ஸ்ட் படிங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எதிரில நிக்கிறவங்க நம்ம கிட்ட தப்பு கண்டுபிடிச்சாதா பிடிச்சிடாத அளவுக்கு நம்முடைய உபதேசத்துல நாம எப்படி இருக்கணும்? எல்டர்ஸ் விகற்பம் இல்லாதவர்களை. ஏன்னா சாத்தான் எப்பொழுதும் அந்த வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறதே உணரும். சோ எப்பயிலுமே அது சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு மாத்திரம் இல்ல, மூப்பர்களுக்கும் எந்த விஷயத்தை அவர்கள் பேசிட்டாலும் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு மாத்திரம், அதையும் கூட அந்த நான்கு குணலட்சணம் மிக்ஸ் ஆகுறது ரொம்ப நன்மை. அன்பு, நீதி, ஞானம், வல்லமை. சோ நீதி மாத்திரமே எடுத்து நாம் செயல்படும் பொழுது சில சமயங்கள்ல சத்தியமே சொன்னால் கூட அது அங்க எடுபடாது. சோ அன்பு இருக்கணும். அது மாத்திரம் அன்பு மாத்திரமே வச்சு செயல்படும் பொழுது நீதி விட்டோம்னா அங்க ஒழுக்கம் கூட அங்க கெடுப்படும். சோ அப்போ எல்லா விஷயத்திலுமே இது ரொம்ப உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். ஏழாம் வசனம் வாசிங்க சிஸ்டர் மறுபடியும். படிங்க. ஆமாம். சோ இதுதான் இது குறிச்சு ரீப்ரன்ஸ் சொல்லும் போது, எல்டர்ஸ் கெனாட் பி கண்டம்ட். அது என்னன்னா, குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கிறதுக்கு, அதாவது குற்றம் கண்டுபிடிக்கப்படாதவனா இருக்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, பை எனிபடி ஃப்ரெண்ட் ஆர் ஃபோர் ஸ்னேகிதனோ எதிரியோ யாரும் குற்றம் கண்டுபிடிக்கிறார். ஹீதன் ஆர் கிறிஸ்டியன், புறஜாதி மனுஷனோ அல்லது ஒரு கிறிஸ்தவனோ, செயின்ட் ஆர் சின்னர், பாவியோ அல்லது ஒரு பரிசுத்தவானோ, யாருமே நம்ம இடத்துல குற்றம் காட்டப்படாதவர்களா? மூப்பர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய சபையாருக்கு முன்பாக காண்பிக்க வேண்டியது அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிற அந்த கடமை. அண்ட் சச் எ கோர்ஸ் வில் பி எ கான்ஸ்டன்ட் ரெப்ரூஃப் டு தி எனிமீஸ் ஹூ மஸ்ட் ஆல்வேஸ் பி எக்ஸ்பெக்டட். எப்பொழுதும் நாம் எதிர்பார்த்திருக்கிற அந்த எதிரிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு மூப்பர்னுடைய வாழ்க்கையே ஒரு ரெப்ரூஃப். சோ இவர்கள் கிட்ட நாம போனா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்காது என்கிற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை ஜீவியம் இருக்கணும். கண்டிப்பா சபையை வழி நடத்தக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு மூப்பரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர வேண்டியது என்னன்னா, ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி, மிகப்பெரிய பொறுப்பு, அந்த பொறுப்புக்கே உரிய உண்மை, அந்த ஜாக்கிரதை உணர்வு, வாழ்க்கையில் பரிசுத்தம், நேர்மை எல்லாமே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன் தி ஃபேஸ் ஆஃப் சச் நோபல் லிவிங், day of the contrary part must contrary part must surely be put to shame eventually. ஒரு வேளை அப்படிப்பட்ட உண்மையான ஒரு ஜீவியம் மாத்திரம் இருந்தால், அது இருந்தாலே மாத்திரம் இந்த சபைகளுக்கு விரோதமா சாத்தான் செய்யக்கூடிய அந்த முயற்சிகள் செயலிழந்து போகும். இல்லாத பட்சத்துல ஒரு மூப்பரத்துல காணப்படுகிற பலவீனங்கள்லா இருந்துட்டாலும் அது சபைக்கே மிகப்பெரிய ஆபத்தாக ஊறு விளைவிக்கக்கூடும். சோ சின்ன பாயிண்ட் மாதிரி இருந்துட்டாலும் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தேவ பக்தியோடு அதை நிறைவேற்றுவதற்கு கடமை அங்க பட்டிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு குறிச்சு நாம வசனம் நாம வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் நீங்க வாசிங்க, நீதிமொழிகள் 27:23. இது மூப்பர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஒரு வசனம். சமீபத்துல ஒரு சகோதரி வந்துட்டு காண்பிச்சாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா அது அருமையான கருத்து அங்க வருது. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். ஆபத்துல இருக்கிறாங்களா, பலவீனமா இருக்கிறாங்களா, இல்லாட்டி வேற இடத்துல மேயற மாதிரி தெரியுதா? சோ அது மாத்திரம் இல்ல, அவங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அவருடைய தேவை, அவர்களுடைய அவசியம், இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒரு மூப்பருடைய ஸ்தானம். சோ உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், அறிந்து கொள் இல்ல, நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு, கவனமாயிரு. வரும் பொழுதுதான் ஒருவேளை மந்தைக்கு எந்த விதமான ஆபத்தும், தேவனுடைய ஆவியும் சத்தியமும் அங்கீகரிக்காத காரியங்கள் சபைகளுக்குள்ளேயோ வெளியவோ எந்த சபையை தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவர்கள் கவனமா இருக்கணும். அது மாத்திரமில்ல, கண்டிப்பா அந்த சபை அங்கங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலையும் கூட அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அங்க பங்கெடுக்க வேண்டியது அவங்கள் மீது நியமிக்கப்பட்டிருக்கிற கட்டளை சகோதர சகோதரிகளே. சோ இது அவர்கள் இருக்கணும். அது நாம பார்க்கிறோம், எப்படி எல்லா விஷயத்திலும் சில குறைவுகள் இருக்குதோ இந்த விஷயத்திலயும் அவங்க குறைவுகள் இருக்குது. ஆனால் குறைவுகள் 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 ரொம்ப நாளைக்கு நியாயப்படுத்துவது அது யாருக்குமே அங்க நன்மை இல்லை. அது நாம அங்க புரிந்து கொண்டு அங்க செயல்படணும். இப்போ தீத்து 2 11-15 வசனம் வாசிங்க. சோ இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் போதித்து, ரொம்ப முக்கியமா சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். இது மூப்பரா இருக்கிற தீத்து தீமோத்தேக்கு மன்னிக்கணும், தீத்துக்கு அங்க அப்போஸ்தலர் சொல்றார் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொறுப்பை அவர்கள் உணர்ந்து அங்கு செய்யணும். ஒருவேளை இந்த விஷயங்கள்ல பலவீனங்கள் குறைவுகள் காணப்பட்டால் அதை உணர்த்துவதற்கு அவங்கள் தாமதப்படுத்தக்கூடாது, தயங்கக்கூடாது, தாமதம் படுத்தக்கூடாது, தயங்கவும் கூடாது. ஏன்னா அந்த பொறுப்பில் தேவன் அவங்களை வைத்திருக்கிறதுனால அது அவர்கள் அதை செய்வது நல்லது. அது மாத்திரமல்ல எல்லா விஷயங்களும் அவர்களும் ஸ்ட்ரிக்டா வசனத்துக்கு இசைவாகவே அங்க செய்யணும். அது மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே, 2 Timothy 4:5 வசனங்கள் கூட வாசிக்கலாம். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி, கண்டனம் மாத்திரம் ஹைலைட் பண்ணக்கூடாது, ஆனா எல்லாவித சாந்தத்தோடும் அங்க கண்டனம் பண்ணி. ஏன்னா அந்த ஸ்தானத்துல இருக்க வேண்டியவங்ககிட்ட வெளிப்பட வேண்டிய குணலட்சணங்கள், அது பொறுமை, அன்பு, சகிப்புத்தன்மை எல்லாமே இருந்து தீங்கு அனுபவிச்சு இதை மந்தைய நிமித்தமே சகல பாடுகளையும் அவர்கள் பட வேண்டியதற்கு அவர்கள் உள்ளவர்களாக அங்க இருக்கிறாங்க. சோ அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதெல்லாம் நாம பார்க்கிறோம். இந்த சபைக்குள்ள இருக்கிற சரீரத்துக்குள்ள இருக்கிற அவயங்களா இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள். சோ எல்டர்ஸ் பத்தி நம்ம உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம எலெக்ஷன் சமயங்கள் அங்க பேசினோம். தே ஆர் நாட் தி பாஸ் ஓவர் தி சர்ச். சோ அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அவர்கள் சபையை வந்துட்டு சுய கருத்துக்கு இணங்க ஒரு ஆதிக்கம் செலுத்தி அவர்களை டாமினேட் பண்றதுக்கு அனுமதி அங்க இல்ல. இன்னும் ரொம்ப முக்கியம் என்னன்னா, அது 1 Timothy சொல்றாரு, 3:6 அவர் நூதன சிஷ்யனாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு, அனுபவம் மற்றவராக இருக்கக்கூடாது, பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பயன்படுத்த தவறவும் அது கூடாது. கண்டிப்பா சில தவறுகள் வரும் தான் எல்லா நிலையில இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும். ஆனா அந்த அனுபவம் வாங்கினதுக்கு பின்பு மறுபடியும் அந்த தவறான மறுபடியும் அந்த பழைய பலவீனங்களுக்குள்ள போவது, அது மூப்பர்கள் கிட்ட தேவன் நாங்க எதிர்பார்க்கறது இல்ல. அது மாத்திரமில்ல, அந்த நாவிஸ் பாயிண்ட் அது எதுக்கு சொல்றாருன்னா, நூதன விசேஷன் அந்த மேட்டிமை அடைஞ்சு அவர் தனக்கும் மந்தைக்கும் ஆபத்து விளைவிக்க கூடாதுன்னா, சோ எல்டர்ஸ்குள்ள கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த சமயத்திலையும் அங்க மேட்டிமை தலை தூக்காத படிக்க அவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக அங்க காண்பிக்கப்படும். ஒருவேளை இதெல்லாம் நடக்கும் பொழுது சபை அதை கண்காணிச்சுட்டு அவங்களுக்கு கூட சில சமயங்கள் சில ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டிய பொறுப்பு அங்க இருக்கிறதை நாம் அங்க பார்க்கணும். சோ இதெல்லாமே சரீர அங்கங்களாக இருக்கக்கூடிய நமக்கு தேவன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வட்டத்துக்குள்ள வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் நாம பார்க்கணும் என்னன்னா, சகோதர சகோதரிகள், சோ இப்படியாக அங்க சகோதரர்கள் சகோதரிகள் டீக்கன்ஸ் எல்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்ப பொதுவா இப்ப எல்லாரையும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது கூட நமக்கு சில கற்பனைகள் அங்க தேவன் அங்க கொடுக்கிறார். சோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த காங்கிரகேஷன் அண்ட் தி எல்டர்ஸ், சோ தேவன் நியமிச்சிருக்கிற அந்த வழி நடத்துபவர்களுக்கும் அந்த ஊழியக்காரர்களுக்கும் சபையில் இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் என்ன மாதிரி உறவு அங்க இருக்கணும் அப்படி சொல்லும் பொழுது, the relations to the elders the Lord says, so elder sthanathil irukkravangalukku anga kartar yesu enna solrarna Matthew 23:9-10 poduva idha nama peyar sabigal ku apply pannuvom ana sabaiku kuda payanpaduthanum. ஆமாம், சோ இது வந்து நம்ம பெயர் சபை ஊழியக்காரர்களுக்கு சொல்லுவோம், ஆனா அதே ஒரு வாய்ப்பு எங்கேயும் வருவதற்கு வாய்ப்புனா புதிய சிஷ்யின் அமைப்புக்குள்ள மூப்பர்களுக்கு. சோ மூப்பர்கள் எந்த ஒரு விதத்திலையும் எந்த ஒரு சமயத்திலையும் சபையின் மீது தங்கள் சுய மகிமைக்கு ஏதுவான படி அவர்கள் நடந்து கொள்ளாதவர்களா ஜாக்கிரதையோடு அங்கு இருக்கணும். சோ அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் அங்க புரிந்து கொள்ளணும். ஆல் வி ஆர் பிரதரன், நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் மாத்திரமே. ஆனா நல்லபடியான ஒரு வளர்ச்சிக்கு அவங்கவுங்களுக்கு சில பொறுப்புகள் வாய்ப்புகள் இருக்குதோ ஒழியோ எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ள சரீர அங்கங்கள், அவ்வளவுதான் சகோதரர்கள். சோ அந்த மூப்பர்கள் என்ற அந்த ஸ்தானத்துல இருக்க வாய்ப்பு பெற்றவர்கள் அந்த ஸ்தானத்தை சுய லாபத்துக்காக சுய மகிமைக்காக சபையின் மீது அனுமதிக்கப்படாத ஆளுகை செலுத்துவதற்காக அவர்கள் அங்கு பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க கூடாது. அந்த விஷயத்துல மூப்பர்களை காட்டணும், சபைக்கு ரொம்ப அதிக பொறுப்பு இருக்கிறதை அவர்கள் கவனிக்கணும். ஏன்னா சபைக்கு மூப்பர்களை ஏற்படுத்துற அதிகாரம் மாத்திரம் தேவன் கொடுக்கல. ஒருவேளை வசனங்களின் படி இல்லைன்னா மூப்பர்களை அவர்கள் வெளியேற்றுவதற்குமே அதிகாரம் இருக்கு. எக்லீஷியா என்னைக்கும் இந்த பாயிண்ட் ரொம்ப தெளிவா இருக்கணும் சகோதர சகோதரிகள், இந்த சிஸ்டம் அப்பதான் சிஸ்டமா இருக்கும். அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், ஒருத்தர் பத்தி நம்ம சொல்லும் போது மற்றவங்களும் நம்ம காது திறந்து வச்சிருக்கலாம். ஏன்னா ஒருவேளை அவங்களுக்குரிய விஷயங்கள் அவங்க தவறும் போது நம்ம கேட்டவங்களா நம்ம அதை நல்வழிப்படுத்தணும். சோ அப்ப அது எல்லாருக்குமே இருக்குது, அது நம்ம அங்க புரிஞ்சு அங்க நடக்கணும். சோ ஆஸ் ஆல் யுவர் பிரதரன், ஆனா என்னன்னா பிரதரன் ஆஃப் லைக் பேஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மிட்டிஸ் அண்ட் லெட் ஈச் டேக் ஹீட், என்னன்னா நம்ம எல்லாரும் சகோதரர்கள் தான், ஆனால் கூட ஒரே விதமான பலவீனத்துக்குள்ள இருக்கிற சகோதரர்கள். அதனால யாரும் யாருக்கு முன்பாகவும் இடறுதலின் கற்களை போட்டு விடாத படிக்க எச்சரிக்கை உள்ளவர்களாக அங்கிருங்க. சோ சபைக்கு முன்பாக மூப்பர்களோ இல்லாட்டி அவங்களுக்கு முன்பாக சபையோ கூட போட்டா போட்டு விடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப எச்சரிக்கை ஜாக்கிரதையோடு அங்க இருக்க வேண்டும். சோ நெக்ஸ்ட் அங்க பாருங்க, சோ மூப்பர்கள் சுய மகிமை மேட்டிமைக்காக செயல்படாத படிக்க ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த விஷயத்துல சபை கூட ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சொல்லும் பொழுது நெக்ஸ்ட் சபைக்கு சில அந்த ஒட்டுமொத்த சபைக்கு சில அறிவுரைகள் சொல்லும் போது, வைல் தி சர்ச் இஸ் தஸ் காட்டட் அகேன்ஸ்ட் தி வேர்ல்ட் ஸ்பிரிட் ஆஃப் தி வெயின் க்ளோரி, சோ உலகத்துல காணப்படுகிற அந்த வழி நடத்துவவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு கணம் அந்த விஷயத்துல மூப்பர்களுக்கு இவங்க கொடுக்காம எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி she is equally guarded on the other hand. She, சபை அவங்களுக்கு கூட மற்ற விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விஷயத்துனா against that cold, unappreciative, cynical disposition which in that envious, pharisaical spirit plainly says. அதாவது என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் இயேசுவின் நாட்கள்ல அப்போஸ்தலரின் நாட்கள்ல பரிசேயர் சதுசேயருக்குள்ள இருந்துச்சு ஒரு ஆவி, பொறாமையின் ஆவி, சினிக்கல், ஆவி. இந்த ஆவி என்ன சொல்லுச்சுன்னா, அங்க அப்போஸ்தலர்களை பார்த்து, கிவ் காட் தி க்ளோரி, வி நோ தட் திஸ் மேன் இஸ் எ சின்னர், தேவனை மகிமைப்படுத்தான இந்த மனுஷன் பாவி அப்படி என்று சொல்லிட்டு அப்போஸ்தலர்கள் நாட்கள் அப்போஸ்தலர்களை பார்த்துட்டு, அது மாத்திர இல்ல கர்த்தர் இயேசுவை பார்த்துட்டு, இந்த பரிசேயர்கள் சொன்னது போல அந்த ஒரு கோல்ட் ஆவி கூட வர வேண்டும். சோ தேவன் பயன்படுத்துற பாத்திரங்கள்ல அந்த உரிய பொறுப்புல ஸ்தானத்துல வைத்து அதற்கே ஒரு கனத்தோடு பார்க்கிறது சபையினுடைய அது மிக 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 முக்கியமான ஒரு பொறுப்பாக கூட இருக்கு. சோ அதிகமான கன மகிமை கொடுத்து அது ரெண்டு பேருக்கும் ஆபத்து வராம சபை உஷாரா இருக்கணும், அதே சமயத்துல கொடுக்க வேண்டியது கொடுக்காமல் கூட இருக்கிறது கூட தேவன் பார்வையில அங்க நீதி கிடையாது சகோதர சகோதரர். ஏன்னா 5:17 நம்ம வாசிக்கணும். சோ இது மூப்பர்கள் மாத்திரமில்ல, முக்கியமாய் திருவசனத்துல பிரயாசப்படுகிறவர்களை கண்டிப்பா லிஸ்ட்ல அங்க உபதேசகர்கள் சகோதரர்கள் எல்லாம் கூட வருவான். சோ சபைக்கு அங்க தேவன் அப்போஸ்தலர் மூலம் கொடுக்கிற அந்த ஆலோசனை அறிவுரை சொல்லும் பொழுது, சோ நன்றாய் விசாரணை செய்கிறவர்களை, ஆனா அதற்கு முன்பாக அவர்கள் நன்றாய் விசாரணை செய்யணும், அது கூட ஒரு பாயிண்ட். சோ மூப்பர்கள் சபைய நன்றாய் விசாரணை செய்கிறவர்களா அங்க இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல திருவசனத்துல பிரயாசப்படுகிறவர்களா இருக்கும் பட்சத்துல சகோதரர்களும் கூட அவங்களுக்கு உரிய கணம் தேவனுடைய கருத்துல அவங்க எப்படிப்பட்ட பாத்திரங்களா இருக்கிறாங்க அதை உணர்ந்து நம்ம அங்க செய்யணும். சில விஷயங்கள் நம்ம மைண்ட்ல லைட்டா எடுப்போம், ஆனா தேவனுடைய ஆர்டர்ல அந்தந்த பாத்திரங்கள் அந்தந்த பாத்திரங்கள் தான். சோ அது நம்ம அது செய்யணும். நெக்ஸ்ட் எபிரேயர் 13:17 கடைசி வசனம், ஆம் சகோதர சகோதரிகளே மறுபடியும் இருக்குங்களா படிச்சு முடியும். எப்பொழுதுமே தேவனால் நியமிக்கப்படுற எல்லா மூப்பர்களுக்குமே இது அங்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். சோ மூப்பர்கள் சபையை வந்துட்டு அவங்களுடைய நன்மைக்கு ஏதுவா வழிநடத்தக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு சுயரட்சிப்புக்காகவும் பொதுவான ஜன சகோதர சபை ரட்சிப்புக்காகவும் அவங்க அந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால கூடுமான மட்டும் சபை எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு இசைந்திருக்கிறதுக்கு அது நன்மை. சோ இது வேற வகையில சொல்லும் பொழுது ரீப்ரின்ஸ்ல ஹாவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் எல்டர்ஸ். சோ நீங்கள் ஏற்படுத்திருக்கிற அந்த ஊழியக்காரங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் அங்க இருக்கணும் முதல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு என்ன ஒரு பலவீனம் வரும்னா நம்ம நம்ம வாழ்க்கையில பாக்குறோம், அப்பா எல்லாமே நாங்க உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டோம் கான்சன்ட்ரேஷன்ல சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவரை வேலை செய்ய விடுறது இல்ல. சோ நம்மளே என்ன பண்ணிட்டு இருப்போம், அங்க செய்து கொண்டு இருப்போம். அதே போல அந்த பலவீனங்கள் இந்த விஷயங்களுக்கு கூட வரும். சோ நம்ம எப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கடமைகள் பொறுப்புகள் இருக்குதோ, எப்போ இன்னொருத்தர் மற்றவங்களுடைய விஷயத்துல அங்க தலையிடாத படிக்கு மற்றபடி அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஹெல்த்தியா போகணும்னு இருக்கோம், அதற்கே உரிய சின்னங்களாக அங்க இருக்க வேண்டியது அவசியம். சில வசனங்கள் சகோதர சகோதரிகளே ஆல்மா மனசில் நம்ம பதிய வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில ஒரு வேரூன்றி நிற்க வேண்டியது நமக்கு மிக முக்கியமான காரியமா இருக்கு. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பாடத்துக்குள்ள அங்க நாம உங்களுக்கு தாழ்மையா வைக்கிறோம். என்னன்னா ஸ்ட்ரென்தனிங் த எக்லீசியா, கீப்பிங் த எக்லீசியா ஸ்ட்ராங். சோ சபையை திடமாக வைக்க வேண்டும். அந்த விஷயத்துல நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்குது, ஆனா அந்த பங்கு மாத்திரமே நாம் செய்யணும். ஆனா அந்த பங்கை செய்யணும், செய்யாம விட்டுடக்கூடாது. ஆனா அதையா சகலவித கோட்பாடுகளுக்கும் உட்பட்டு அங்க செய்யணும். ஒருவேளை இதுல மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அது வந்து நம்ம சகோதரர்கிட்ட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். சோ ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பங்கை செய்வதற்கு முன்பு தேவனுக்காக நான் பலியாகிறேன் என்னுடைய பிரயாசங்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்பாக அவங்களுடைய பங்குக்கு தேவன் என்ன கட்டளைகள் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்த பின்பு அந்த பங்குக்குள்ள நுழையிறது அந்த நன்மை. ஆனா இது எல்லா விஷயத்திலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில சமயங்கள அறியாமை குறைவுகள் பலவீனங்கள் நம்முடைய சகோதர சகோதரி மத்தியில காணப்படும். ஆனா அதை கூட அன்பாக அதே சமயத்துல அது கண்டிப்போடு உணர்த்த வேண்டிய கடமை இருப்பதனால அதை நாம் செய்யலாம். ஏனென்றால் பாருங்க இப்போ வரைக்கும் சரீரம் பத்தி தான் பேசணும், ஏன்னா சரீரத்துக்கு எப்பொழுதுமே குறைவுகள் அங்கிருக்கு. ஆனா இந்த சரீரத்துக்கு ஒரே தலை தான் கர்த்தராகிய இயேசு. அவர் பத்தி சொல்லும் போது ஒரு பேராகிராஃப் நம்ம தலை பத்தி கூட படிக்கணும். ஏன்னா சகோதரர்கள் சகோதரிகள் டீக்கன்ஸ் எல்டர்ஸ் மாத்திரம் இல்ல, தலை its only ruler and head, the Lord Jesus, is infallible. He is the infallible. Thalai, நம்முடைய கர்த்தர் இயேசு, அவர் மாத்திரமே எப்போதும் எந்த வித குறைவுகளும் இல்லாத பூரணர். அந்த தலை மாத்திரமே அந்த பூரணம் இருக்கும். ஆனா சரீரமா இருக்கிறவங்களுக்குள்ள கண்டிப்பா அப்பூர்ணங்கள் இருக்கும், ஆனா சரி செய்து கொள்ளணும். அது மாத்திரமே எல்லா விஷயங்களையும் இந்த சரீரம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் டீக்கன் எல்டர்ஸ், இந்த சரீரம் சகல விஷயங்களையும் அந்த பிரதான தலைக்கு உள்ள உட்பட்டவங்களா இருக்கணும். அவருடைய ஆவியில, அவருடைய சிந்தையில, அவருடைய வார்த்தையில, அவருடைய முன்மாதிரியில, அவருடைய அடிச்சுவடுகள்ல மாத்திரம் தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடியவங்களா ஜாக்கிரதை படணும் சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் நாம் எல்லாருமே சகோதர சகோதரிகள், எல்லாருமே குறைவுகளும் பலவீனங்களும் அறியாமையும் உள்ள சகோதரர்கள். ஆனால் நாம் கவனமாக இருக்க கடவோம். ஏன்னா அது வசனத்துல பார்த்தோம், இந்த ஃபெலோஷிப்னுடைய நோக்கம் நீங்கள் பிரயாசப்பட்டு உங்கள் ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்காக. சோ இந்த ரட்சிப்பு நிறைவேற்றணும்னா, அந்த குவாலிட்டிக்குள்ள வளரணும்னா, கண்டிப்பா இந்த அனுபவங்களுக்குள்ள நாம் அங்க போறோம். கண்டிப்பா நாம சொல்லணும் அந்த தலை பற்றி. சொல்லும் போது அவர் சொல்றாரு, and every one of its members is required to render loving, loyal and prompt obedience to him, not only in their words and conduct but even in their very thought. So இந்த அங்கங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த தலைக்கு அன்பிலும் சத்தியத்திலும் ஆவியிலும் கீழ்பட்டு அங்க நடக்கணும். ஏன்னா கீழ்படிதல் முதலாவது பிரதானமான ஒரு கட்டளை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பலி இருக்கட்டும், ஞானம் இருக்கட்டும், இல்லாட்டி மற்ற விஷயங்கள் இருக்கட்டும், முதல்ல பிரமாணங்களுக்கு கீழ்படியணும். அது நம்ம இருக்கணும், அது தலைக்கு, அங்க தலைக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கணும். அதுல ஒரு சீரியஸான விஷயம் சொல்றார், அதோடு நான் முடிக்க பேசப்படுகிறேன். ஹி அட்மிட்ஸ் டு மெம்பர்ஷிப், கர்த்தர் இயேசுவே நம்மை அங்கத்தினர்களாக சேர்க்கிறார். அண்ட் வென் நீட்ஃபுல், எப்ப அவசியம்னு தெரியுதோ, ஹி எக்ஸ்கம்யூனிகேட்ஸ் த டிஸ்லாயல் அண்ட் பிளாட்ஸ் அவுட் தேர் நேம்ஸ். எப்ப தேவைப்படுதோ அவரே அங்கமா சேர்த்ததுனால அவரே நம்மை விளக்கியும் வைப்பார், நம்முடைய பெயரை கிறுக்கியும் அங்க போடுவார். அப்படிப்பட்ட தலை நமக்கு ஒரு தலையா இருக்கிறதுனால அவருக்குள் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற வாய்ப்புகளின் மத்தியில உண்மையான உக்கிரான வேலையை கண்டிப்பா சகோதர அன்புல சத்தியத்தின் ஆவியில நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.